بسم الله الرحمن الرحيم.
உலகத்தில் அனைவருமே வட்டியை ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள், ஆனால் இஸ்லாத்திலே வட்டியை ஒத்துக்கொள்ளவில்லை. இதை பற்றி விளக்கம் சொல்லுங்கள் என்று சொல்கிறார். இஸ்லாம் உண்மையிலேயே வட்டிக்கு எதிரான ஒரு பொருளாதார திட்டத்தை தந்திருக்கக்கூடிய ஒரு கொள்கை இருக்குது என்று சொன்னால் அது இஸ்லாம் மட்டும்தான். வட்டியை மிக மிக வன்மையாக இஸ்லாம் கட்டிக்கிறது. வட்டியை பெரிய பொருளாதார சுரண்டல் என்று இஸ்லாம் சொல்கிறது. வட்டியை ஒருவன் வாங்கினான் என்று சொன்னால் இறைவனுக்கும் இறை தூதருக்கும் எதிராக போர் பிரகடனம் செய்கிறான் என்று சொல்கிறது. ஆக வட்டிக்கு எதிராக மிக மிக வன்மையான துணியிலே இஸ்லாம் தனது கண்டனை குரல்களை எழுப்புகிறது என்பதை நான் தெளிவாக இந்த சந்தர்ப்பத்தில் பதிவு செய்து கொள்ள விரும்புகின்றேன். இன்றைய சூழலை பாருங்கள். இன்றைய உலகத்தில் மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சியிலே உலகம் இருக்கிறது. அடிப்படை காரணம் என்ன? அடிப்படை காரணம் என்ன? வட்டி. வட்டி சிக்கலினால் தான் இன்று உலகத்தில் இவ்வளவு பெரிய வீழ்ச்சி. அவர்கள் இந்த வட்டியினுடைய அடிப்படையிலே பொருளாதாரம் வளர்ந்து கொண்டே போகும் என்று நினைத்தார்கள். அது போய்கொண்டே இருந்தது. ஆனால் அதற்கு பிறகு அதன வாதாரத்தை நோக்கி விழப் போகிறது என்பதை தெரியாமல் அந்த வழியிலே போனார்கள். போய் விழுந்தார்கள். இப்படி புதிய வாதாரத்திலே விழுந்தார்கள். இன்னைக்கு நம்ம காட்டணும் அந்த பிக்சர்ல புர்ஜ் கலீஃபா என்று சொல்லப்படக்கூடிய பில்டிங் கட்டப்பட்டது. அதை கட்டிய கம்பெனிகளுக்கு மிகப்பெரிய கடன், எத்தனையோ பில்லியன் டாலர்கள் கடன் கொடுக்க வேண்டும். அதனுடைய சொந்தக்கார கம்பெனி இன்னைக்கு பேங்க்ரப்ட், பைசா இல்ல. என்ன காரணம்? இதெல்லாம் வட்டி பைசா கட்டின பல பில்டிங்கள். அது யாருடைய பைசா இல்ல, சொந்த பைசா கிடையாது. சொந்த பைசா இருந்தால் இவ்வளவு உயரத்துக்கு யாரும் பில்டிங் கட்ட மாட்டாங்க. ஆக இதை அடிப்படையில் நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்ப வட்டிக்கு எதிராக தீவிரமான ஒரு பொருளாதார திட்டத்தை அறிமுகம் செய்த ஒரு கொள்கை இஸ்லாமிய கொள்கை. இன்றைக்கு வட்டியின் அடிப்படையில் உள்ள கொள்கை மட்டும்தான் நம் கண்முன்னால் இருக்கிறது. ஆனால் அது பெரிய ஃபெயிலியர் என்பதை நம்ம பார்க்கிறோம். இந்த கொள்கையினுடைய இந்த பொருளாதார வீழ்ச்சி ஏற்பட்டதுக்கு என்ன காரணம்? அமெரிக்க நாட்டை சார்ந்த ஹவுசிங் லோன், சப்ரைம் என்று சொல்லக்கூடிய அந்த ஹவுசிங் லோன் வியாபாரத்திலே பெரிய வீழ்ச்சி ஏற்பட்டது. போறவனுக்கு வரவனுக்கு லோன் கொடுத்தார்கள். அவர்கள் வட்டியோடு லோனை திருப்பி கட்ட முடியாத காரணத்தினால் அங்கு தொடங்கிய வீழ்ச்சி உலகத்தின் பொருளாதார வீழ்ச்சிக்கே வழி ஏற்படுத்தியது. இதை விடுத்து இந்த வட்டி இல்லாத ஒரு திட்டம் யார்டையாவது இருக்கா? வட்டியின் அடிப்படையில் திட்டம் யார்டையாவது இருக்கா? இன்னைக்கு உலகத்துக்கு வழிகாட்டுவதற்கு யாரிடமும் இல்லை. ஒரே ஒரு இடத்துல தான் திட்டம் இருக்கிறது, அது முஸ்லீம்கள் மட்டும்தான். இன்னைக்கு வட்டி இல்லாத ஒரு பைனான்சியல் சிஸ்டம், ஒரு பொருளாதார திட்டம் இருக்கிறது என்று சொன்னால் அது இஸ்லாமிக் பைனான்சியல் சிஸ்டம் தான். ஆகவே பல பெரும் பொருளாதார நிபுணர்கள் இன்று இஸ்லாமிய பொருளாதார திட்டத்தை, வட்டி இல்லாத பொருள் முதலீடு செய்யக்கூடிய பொருளாதார திட்டத்தை பின்பற்றுவதுதான் இந்த அந்த கேபிட்டலிசம் என்று சொல்லக்கூடிய அந்த பொருளாதார திட்டத்தினுடைய குறைபாடுகளை களைந்து ஒரு நிறைவான சிஸ்டமாக இருக்க முடியும் என்று கருதுகிறார்கள் பல. அதாவது வட்டியின் அடிப்படையில் செயல்படக்கூடிய பல பேங்குகள் இன்று தங்களுக்கு என்ன இஸ்லாமிக் விண்டோ என்று திறக்கிறார்கள். ஏன்? இஸ்லாமிய அடிப்படையில் உள்ள அந்த பொருளாதார திட்டத்திலும் அதை பின்பற்றுவதற்கு பல கோடி மக்கள் தயாராக இருக்கிறார் என்ற காரணத்தினாலும் இஸ்லாமிக் பைனான்ஸ், வட்டி இல்லாத இஸ்லாமிக் பைனான்ஸ் திட்டத்திற்கு பெரிய ஆதரவு இருக்கிறது. இந்தியா போன்ற பகுதிகளில் பழைய காலத்து சில சட்டத்திட்டங்களை வைத்துக் கொண்டு வட்டி இல்லாத இந்த வங்கிகளை ஏற்படுத்துவதற்கு தடைகளை வைத்திருக்கிறார்கள். இல்லாமல் இன்ஷா அல்லாஹ் கூடிய விரைவிலே இந்தியாவிலும் வட்டி இல்லாத பொருளாதார திட்டம் வரும். அந்த திட்டம் வந்த பிறகு நீங்களும் நானும் அதை கொண்டு பெரிய பயன்களை அடைய முடியும். இப்படிப்பட்ட வீழ்ச்சிகளை சந்திக்க வேண்டிய தேவையில்லை என்பதை நாம் தெளிவுபடுத்திக் கொள்ள
விரும்புகின்றோம். இஸ்லாம் வந்து தர்கா ஈடுபாட்டை அனுமதிக்கிறார்
சென்ற கேள்வியின் தொடர்ச்சியாக ஆர்வத்தோடு ஒரு சில குறிப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அதாவது விவசாயிகள் பல பேர் வந்து தற்கொலை செய்து கொள்கிறார்கள். அதற்கு என்ன காரணம்? இந்த வட்டி கொடுக்க முடியவில்லை என்ற காரணம். இதற்கு முன்பாக பங்களாதேஷிலே யூனிஸ் என்று சொல்லக்கூடியவருக்கு மைக்ரோ பைனான்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கடன் கொடுத்து அவர்களை தூக்கி விடுவது, அதற்காக ஒரு பேங்கை உருவாக்கினார், கிராமியா பேங்க் என்று சொல்லி. அதற்காக அவருக்கு என்ன கிடைச்சது? நோபல் பரிசு கிடைத்தது. ஆனால் இன்றைக்கு நிதர்சனமான உண்மை என்னவென்றால் அந்த பேங்கிலே கொஞ்சம் கொஞ்சமாக கடன் வாங்கிய மக்களும் யாரும் வட்டி செலுத்த முடியாமல் பல ஆண்டுகள் தொகையை கொடுக்காமல் டிஃபால்ட் ஆகி கொண்டிருக்கிறார்கள், வட்டியை கொடுக்க முடியவில்லை. அப்ப வட்டியோடு சேர்ந்த திட்டம் மைக்ரோ பைனான்ஸாக இருந்தாலும் சரி, மேக்ரோ பைனான்ஸாக இருந்தாலும் சரி, அது மக்களுக்கு எதிரானதுதான். வங்கிகளுக்கு வேண்டுமானால் நல்லதா இருக்கலாம், ஆனால் மக்களை பொறுத்த வரைக்கும் அது சுரண்டல் தான் என்பதை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்த கேள்வி, சகோதரர் பேர் எனக்கு சரியா தெரியல, சொல்லுங்க. அன்பழகன். அன்பழகன் என்ற சகோதரர் ஒரு கேள்வி கேட்கிறாங்க, இஸ்லாத்திலே தர்கா வழிபாடு உண்டா, ஆதரிக்கிறதா? கேட்டீங்க, இஸ்லாம் வழிபாடை ஆதரிக்கவில்லை. தர்கா என்று சொன்னால் என்ன? தர்கா என்றால் முஸ்லிம் மக்கள் பலர் தங்களது பகுதிகளிலே இஸ்லாத்தில் உள்ள பழைய முன்னோர்களில் சிலர் இறந்து விட்ட பிறகு அவர்களது சமாதிகளை அலங்காரங்கள் செய்து அதில் பச்சை துணியை போர்த்தி கட்டாயமாக பக்கத்திலே உண்டியல் வைத்திருப்பார்கள். கவனிச்சுங்க, உண்டியல் இல்லாமல் கிடையாது, உண்டியல் வைத்திருப்பார்கள். இப்படியாக சில கிரியைகளை செய்து அதை இஸ்லாத்தினுடைய கொள்கை போல் காட்டி பைசா வருமானத்திற்கும் மக்களை வலியுறுத்துவதற்கும் சில செயல்பாடு நடந்து கொண்டிருக்கின்றன. இதனுடைய பல கிரியைகள் மாற்று மதத்தை மாற்று மதத்தில் இருந்து இந்த மக்கள் பின்பற்றி இருக்கலாம் என்று கருதக்கூடிய பல ஆதாரங்களும் இருக்கின்றன. அடிப்படையில் பதில் சொல்வதாக இருந்தால், இப்படிப்பட்ட முறையிலே இறந்து விட்டவர்களிடம் போய் பிரார்த்தனை செய்வதோ அவர்களிடம் சில கிரியைகள் செய்வதோ வணங்குவதோ வழிபடுவதோ முற்றிலும் இஸ்லாத்திற்கு முரணான கொள்கை. இப்படிப்பட்ட இறைவனுக்கு இணைவிப்பான இந்த காரியங்களை யார் செய்கிறார்களோ அவர்கள் ஒரு காலத்திலும் வெற்றி பெற முடியாது, அவர்களுக்கு மன்னிப்பே கிடையாது என்று இறைவன் சொல்லி காட்டுகின்றார். திருக்குறானிலே இறைவன் சொல்கின்றான், இன்னல்லாஹ லா யஃஃபிரு அய்ஷ்ரக பிஹி வ யஃஃபிரு மா தூன தாலிக லிமன் யஷா. யார் ஒருவன் இறைவனுக்கு இணை வைக்கிறானோ, இப்படி தர்காக்கு போறது, மற்ற இடங்களில் போய் வணக்க வழிபாடுகளை செய்வது, இப்படிப்பட்ட வேலைகளை செய்கிறானோ அவனை இறைவன் ஒரு காலமும் மன்னிக்கவே மாட்டான். ஆனால் இது இல்லாத மற்ற பாவங்களை எல்லாம் இறைவன் தான் நாடியவனுக்கு மன்னிப்பான். ஆக மன்னிப்பே இல்லாத நரகத்திற்கு இட்டு செல்லக்கூடிய பெரும் பாவமாக இந்த பாவத்தை இஸ்லாம் கருதுகிறது.
பழனிமுத்து என்ற சகோதரர் ஒரு கேள்வி கேட்கிறாங்க, நீங்கள் ஒரே இறைவனை வணங்குகிறீர்கள், ஏற்றத்தாழ்வு இல்லை என்று சொல்கிறீர்கள், ஆனாலும் பெரியவர் சிறியவர் சில ஏற்றத்தாழ்வுகள் இருக்கின்றன. எப்படி ஏற்றத்தாழ்வு என்று சொன்னால், எந்த ஊருன்னு சொல்லல நீங்க, வீக்களத்தூர், வீக்களத்தூர்ல உள்ள யாரும் இருக்கீங்களா? பெரம்பலூர். ஓகே, அந்த ஊர்ல வந்து பொண்ணு கொடுத்து பொண்ணு வாங்குறதுல உயர்ந்தவர் தாழ்ந்தவர் பாக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது ஜாதி அடிப்படையில பாத்தாங்களா இல்ல வசதி வாய்ப்பு இப்படி பாத்தாங்களா என்று நமக்கு தெரியவில்லை. இஸ்லாத்தின் கொள்கை என்ன நம்ம சொல்லிடும், இஸ்லாத்தினுடைய கொள்கை என்னவென்று சொன்னால், சில பேர் இஸ்லாத்தினுடைய கொள்கையை பின்பற்றாமல் இருக்கலாம், அப்படி இருந்தால் அது அவருடைய தவறு என்பதை தவிர இஸ்லாத்தின் குற்றம் இல்லை என்பது ஒரு புறம் இருக்க, ஜாதி பாகுபாடு என்று வருகின்ற பொழுது இந்த உலகத்தில் ஜாதி பாகுபாடை அடியோடு துளை தெரிந்து ஜாதி பாகுபாடை துணை தெரிவதில் மிகப்பெரிய வெற்றியை அடைந்த ஒரே ஒரு கொள்கை இருக்கு என்று சொன்னால் அது இஸ்லாம் தான். அந்த இதனை யாராவது ஒன்றின் பேர் பண்ணான்னு சொன்னா அது சின்ன ஒரு மிஸ்டேக் அவன் செய்கிறான் என்பதை தவிர இதை விட சிறப்பாக வேறு எந்த கொள்கையும் இதை சாதிக்கவே இல்லை. இதை அடிப்படையில் வழங்கிக் கொள்ள வேண்டும். மிக உயர்ந்த அந்தஸ்தில் ஜாதி வேறுபாட்டை கலைந்த ஒரே கொள்கை இருக்கிறது என்று சொன்னால் அது இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான். இதை நிதர்சனமாக பல உதாரணங்களால் நம்மை பல உதாரணங்களாக சொல்ல முடியும். இப்ப இந்திய நாட்டை எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால், தாழ்த்தப்பட்ட மக்கள் என்று கருதக்கூடிய ஹரிஜன்கள் அல்லது தலித்துகள் பலர் இஸ்லாத்தை நோக்கி வந்திருக்கிறார்கள். இஸ்லாத்திற்கு வந்த பிறகு தலித்துகள் என்ற கரை நீங்கி இன்று தோளோடு தோல் நின்று சமத்துவமாக நடத்தப்படுகிறார்கள், தோளோடு தோல் நின்று தொழுகிறார்கள். அவர்களது ஜாதி என்ன என்பது தெரியவில்லை. பலர் முஸ்லீம்களோடு பொன் கொடுத்து பெண் கொடுத்து பெண் எடுத்து திருமணம் செய்திருக்கிறார்கள். இதெல்லாம் சாதாரணம் நடக்குது. இதெல்லாம் மற்ற எந்த சமுதாயத்திலும் கனவு கூட நினைத்து பார்க்க முடியாது என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இது அடிப்படையான விஷயம்.
சில மக்கள் தவறான முறையிலே இப்படி எதையாவது ஒரு நம்ம ஒரு தனிப்பட்ட ஜாதி அவங்க வேறு ஜாதி என்று விளக்கி செய்திருப்பார் என்று சொன்னால் நீங்க கூட அவங்கள்ட்ட போய் சொல்லுங்க என்னங்க நீங்க இஸ்லாத்தை பின்பற்றவில்லை என்று நீங்களே என்ன செய்யலாம் அவர்களுக்கு அறிவுரை சொல்லலாம். ஏனென்றால் இதற்கு முற்றிலும் முரணானது இஸ்லாமிய மார்க்கம். இப்ப இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படை என்ன? திருக்குறளில் இறைவன் சொல்லி காட்டுகின்றார், சூரா ஹுஜராத் என்று சொல்லக்கூடிய 49வது அத்தியாயத்தின் 13வது வசனத்தில் இறைவன் சொல்லுகின்றான், யா அய்யுஹ அன்னாஸ் மனிதர்களே, இன்னா கலக்னாக்கும் மின் தக்கரி வ உன்சா, உங்களை ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து படைத்தோம், வஜஅல்னாக்கும் ஷூபம் வ கபாயில லிதஆரஃபு, உங்களை குலங்களாக கோத்திரங்களாக நாம் ஆக்கி இருக்கிறோம், ஏனென்றால் அதன் மூலம் ஒருவரை ஒருவர் பரஸ்பரம் அறிந்து கொள்வதற்கு தான், இன்ன அக்ரமக்கும் இந்ததா யத்துக்காக்கும், உங்களிலே இறைவனுக்கு உங்களிலே கண்ணியப்படுத்தக்கூடிய பழக்கூடியவர் யார் என்று சொன்னால் யார் இறைச்சி உடையவர்களோ அவர்கள் தான். அப்ப இங்கு அனைவரும் ஓரால் ஒரு பெண்ணிலிருந்து படைக்கப்பட்டவர்கள். அப்ப நம்ம எல்லாம் எப்படி ஒரு பெரிய ஃபேமிலி, ஒரே ஃபேமிலி என்று வருகின்ற பொழுது ஒருவன் உயர்ந்தவன் பிறப்பால் ஒருவன் பிறப்பால் தாழ்ந்தவன் என்று சொல்ல முடியுமா? அப்படி சொல்லவே வாய்ப்பில்லை. இந்த வாய்ப்பே இஸ்லாம் அடியோடு கலைந்து விடுகிறது. இப்ப இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படை சொல்லுகிறது ஜாதி இல்லை, பிரிவு இல்லை என்று. அப்ப மக்கள் சிலர் யாராவது தவறாக பின்பற்றினால் இந்த அடிப்படையை மீறி ஒரு சிலர் மிக குறைந்த பட்ச சிலர் பின்பற்றி இருக்கலாம். ஆனால் மொத்தத்தில் பொதுவாக பார்க்கின்ற பொழுது ஜாதியை கலைந்த கொள்கை இஸ்லாமிய கொள்கைதான். இதை நான் சொல்லிக் கொள்ள விரும்புகின்றேன். அடுத்து இதே போல நீங்க இந்து மதத்தை பாருங்கள், அங்கு ஜாதி இருக்கிறது. உயர் அதாவது நான்கு ஜாதி இருப்பதாக சொல்லுவார்கள், பிராமணர்கள், சத்திரியர்கள், வைஷ்ணவர்கள், சூத்திரர்கள், நாலு ஜாதி இருப்பதாக சொல்கிறார்கள். இதை மக்கள் சொல்கிறார்களா என்றால் மக்கள் சொல்லவில்லை, அடிப்படை வேதம் சொல்லி காட்டுகிறது. உதாரணமாக பகவத்கீதையிலே 4வது அத்தியாயத்தின் 13வது வசனத்திலே கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறார், சாதுர் வருண்யம் மயா சிருஷ்டம், இந்த நாலு ஜாதியையும் நானே உருவாக்கினேன், நானே உருவாக்கினாலும் இதனுடைய ஏற்றத்தாழ்வுகளை என்னால் மாற்றி அமைக்க முடியாது என்று சொல்கிறார். அதே பகவத்கீதையில 18வது அத்தியாயத்தின் 40-48 வரை உள்ள வசனங்கள், மனுஸ்மிருதியில் 1வது அத்தியாயத்தின் 88-90 வரைக்கும் உள்ள வசனங்கள் என்ன சொல்கிறது என்று சொன்னால், ஒரு ஒரு அந்த ஜாதியை சார்ந்தவர்கள் குறிப்பிட்ட தொழிலை தான் செய்ய வேண்டும். பிராமணர்கள் என்று சொன்னால் கல்வி, படிப்பு, அறிவு சம்பந்தமான விஷயங்கள், சத்திரியர் என்று சொன்னால் போரிடுவது, ஆட்சி செய்வது இப்படிப்பட்ட விஷயங்கள், வைஷ்ணவர் என்று சொன்னால் விவசாயம், வியாபாரம் போன்ற விஷயங்கள், சூத்திரர்கள் என்று சொன்னால் இந்த அனைத்து ஜாதிகளுக்கும் அவர்கள் தொண்டு ஊழியம் செய்ய கடமைப்பட்டிருக்கிறார்கள். இப்படி அந்த மார்க்கத்தின் அடிப்படையை என்று கருதப்படக்கூடிய சில நூல்கள் சொல்கின்றன. அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் என்ன செய்ய முடியல, அவைகளை மாற்ற முடியவில்லை. அப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் கலைந்து ஜாதி மத பாகுபாடை அளித்த கொள்கை இந்த இஸ்லாமிய கொள்கை. அப்ப யாராவது தவறா பண்ண நீங்க தயவு செய்து இருந்தீங்க, இந்த விளக்கங்களையும் சேர்த்து அவங்கள்ட்ட சொன்னீங்க, கட்டாயமாக திருந்துவார்கள் என்ற நம்பிக்கையோடு இதை முடிப்போம். இதுக்கு முன்னாடி சில சந்தர்ப்பத்தில் நடக்க வேண்டும் சொன்னால், இப்ப நானே இருக்கிறேன், இப்ப எனக்கு என்னுடைய மகளுக்கு நான் மாப்பிள்ளை பார்த்தா எப்படி பார்ப்பேன், எங்கேயாவது ஒரு ஏழை பார்த்து தான் கட்டணும் நினைப்பேன், அப்படி கிடையாது, என்னுடைய அந்தஸ்துக்கு நான் பார்ப்பேன். அந்த மார்க்கம் அனுமதிக்கப்பட்ட அளவுக்கு உட்பட்டு ஓ அந்த அந்த இதுக்கு பொருத்தமான அந்த அளவுக்கு கல்வியறிவு உள்ள மார்க்க கொள்கை உள்ள அப்படி பார்ப்போம். அது இயல்பா எல்லாரும் பார்க்கக்கூடியதான். இப்ப தமிழ் பேசக்கூடியவங்கன்னா அவங்க தமிழ் மொழி பேசக்கூடிய பின்னணி உள்ளவர்களா அல்லது உருது மொழியா இப்பெல்லாம் பார்ப்பாங்க. என்ன அப்பதான் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இல்லன்னா கல்யாணம் பண்ணி ஊர்ல போனா அங்க ஊர்ல பேசிட்டே இருப்பாங்க. எல்லா மொழி சேமா இருந்தாலே ஆண்களும் பெண்களும் சேர்ந்து வந்து குடும்பத்துல போனா பல வகையான குழப்பம் ஏற்படுது. மொழியை மாறின என்ன நடக்கும், பெரிய சிக்கலாகி போயிடும். அப்ப இதெல்லாம் பார்ப்பாங்க. இதையெல்லாம் ஜாதி வேறுபாடு என்று சொல்றதுக்கு இல்லை, இது இயல்பாக அனுமதிக்கப்பட்ட விஷயங்கள் தான். யாரா இருந்தாலும் இதைகளை பார்க்கத்தான் வேண்டும். அப்படி செய்யக்கூடாது. ஒருவேளை அப்படி செஞ்சு அவங்களுக்கு நீங்களே அட்வைஸ் பண்ணுங்க, நான் போய் கேட்டா இப்படி பதில் சொல்லிட்டாங்க, இனிமே செய்யாதீங்க இன்ஷா அல்லாஹ். ஓகே,
என் பேர் சுபாஷ், விவசாயத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். மற்ற சகோதரர்கள் பெயரை கேட்டா தெரியும், இவர் கிறிஸ்டின், இவர் ஹிந்து, இவர் முஸ்லீம். ஆனா முஸ்லீம் மட்டும் முக பாவனையிலும் சரி, தலையில வைக்கிற கேப்ல சரி, தனியா அவரை பார்த்தோம்னா இவர் ஒரு முஸ்லீம் அப்படின்னு ஒரு அடையாளத்தை ஏன் உருவாக்கி கொள்வாங்க, இதுக்கு காரணம் என்ன?
சகோதரர் செபாஸ்டியன் அவர்கள் ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. அந்த கேள்வி என்னவென்றால், முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் அவர்களை பார்த்த உடனே மற்றவங்களுடைய பேரை கட்டா தெரியும், அடையாளப்படுத்தக்கூடிய முறையில் இருக்கு என்று சொல்கிறார்கள். ஆனால் முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் பேரை கட்டாலும் தெரியும், பார்த்தாலும் முஸ்லீம் தெரியுது. இப்ப என்னை பார்த்தாலும் தெரியுது, காரணம் தாடி இருக்கிறதுனால. அப்படித்தானே, இவர்களை பார்த்தா தாடி தொப்பி அதனால தெரியுது அப்படிங்கிறீங்க. ஏன் அப்படி வித்தியாசமா இருக்கணும் என்பது கேள்வி. இதுக்கு முன்னாடி உள்ள கேள்வி என்ன சொன்னா, மத்தவங்களையும் பேரை பார்த்தா இந்த குரூப் தெரியுது இல்ல, ஏன் அப்படி தெரியுற மாதிரி பேர் வைக்கணும்? புரியுது உங்களுக்கு? மத்தவங்களை பொறுத்த வரைக்கும் பேரை கேட்டா இவர் இந்து, செபாஸ்டியனா நீங்க கிறிஸ்டியனா தெரியுது, அப்ப ஏன் தெரியுற மாதிரி நீங்க பேர் வைக்கிறீங்க? எதுவுமே தெரியாம பேர் வைக்கணும் அப்படின்னு. அப்ப அடிப்படையில் அப்படி இல்லை, அவரவர்கள் பின்பற்றக்கூடிய விஷயத்தை அடையாளப்படுத்தக்கூடிய முறையிலே அவங்கவங்களுக்கு என்ன முடியுமோ அந்த அளவுக்கு செய்கிறாங்க. ஹலோ, நான் சொல்லக்கூடிய பதில் கிடைச்சா உங்களுக்கு, அவரவர்கள் தங்கள் தங்கள் அளவுக்கு அடையாளப்படுத்தான் செய்கிறார்கள். அதனாலதான் உதாரணத்துக்கு சகோதரர் செபாஸ்டியன் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். அதை கேட்டவுடன் நமக்கு உடனே தெரியுது கிறிஸ்தியருடைய பெயர் என்று. இல்ல வேற ஒரு பொதுவான ஒரு பெயரை வச்சிருந்தீங்க, அதுவும் தெரியாம போயிருக்கலாம். அப்ப கஷ்டப்பட்டு அடையாளத்தை தெரியாமல் இருக்க வேண்டும் என்று யாரும் என்ன செய்ய வேண்டிய தேவையில்லை, முயற்சி பண்ண வேண்டிய தேவையில்லை. வைக்கக்கூடிய அடையாளங்களுக்கு என்ன காரணம் என்பது ஒன்று. இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரைக்கும் அடிப்படையில் உள்ள விஷயம் என்னென்றால், அடையாளத்தை விட மிக முக்கியம் அந்த கொள்கைதான். இஸ்லாமிய வாழ்க்கையினுடைய அடையாளங்கள் ஒருவிடம் இருக்கிறது, ஆனால் கொள்கை இல்லை. அப்படின்னா அவர் என்ன இல்லை, அவர் சரியான முஸ்லீம் என்று கருத முடியாது. அடையாளம் இல்லை, கொள்கை இருந்தால், அடையாளம் உள்ள கொள்கை இல்லாதவரை விட இவர் உண்மையிலேயே சிறந்தவர் தான். அடையாளத்தோடு இருந்தால் ஒரு படி மேல. எப்படி என்று சொன்னார், உதாரணமாக தாடி. இந்த தாடி என்று சொல்லக்கூடிய இது இயற்கையிலே இறைவன் ஆண்களுக்கு வரப்பிரசாதமாக கொடுத்தது. தாடியை சிறைப்பதற்கு தான் நீங்கள் சிரமப்பட வேண்டும், தாடியை விடுவதற்கு நீங்கள் ஒன்றும் செய்யக்கூடாது. அப்படித்தானே, மாற்றமாகத்தான் மக்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இயற்கையின் அடிப்படையில் நம்ம செஞ்சிருக்கிறோம். ஆனால் அடிப்படையில் நாங்கள் செய்வதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், முகமது நபி அவர்கள், முகமது நபி அவர்கள் எங்களை பொறுத்த ஹீரோ. அவரை வந்து ஹீரோவா பார்க்கிறோம். அவங்க என்ன செஞ்சாங்களோ, எப்படி வாழ சொன்னாங்களோ அப்படியே வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். ஏனென்று சொன்னால், அகில உலகத்தில் மிகப்பெரிய அறிஞராக, மிகப்பெரிய மேதையாக, மிகப்பெரிய தலைவராக வாழ்ந்தவர்கள். அப்ப அவரை விட ஒரு ஹீரோவாக பார்த்து பின்பற்ற தகுதியான ஒரு மனிதனை உலகத்தில் கிடையாது. அப்படி இருக்கின்ற பொழுது, அப்படி உயர்ந்த அந்தஸ்து உள்ள ஒரு மனிதரை பார்க்கிறோம். அவரை பின்பற்றுவது இறைவனை பின்பற்றுவதற்கு சமம். அவரை பின்பற்றினால் மறுமையில வெற்றி கிடைக்கும் என்ற காரணத்தினால் அவர் சொன்ன வழிமுறைகள், தாடியை விடு என்று சொன்னார்கள், தாடியை விடுகிறோம். மீசையை கத்தரி என்று சொன்னார்கள், மீசையை கத்தரிக்கிறோம். ஆக அந்த அடிப்படையில் தான் நாம் செயல்பட்டு வருகிறோம். அப்ப இதுதான் இந்த அடையாளத்துக்குரிய அடிப்படை காரணம். இன்னொரு விஷயம் என்ன, முஸ்லீம்கள் ஊருக்கு போறோம், ஊர்ல எங்க போய் பள்ளிவாசல தொழுகிறது அப்படின்னு கேட்கணும். நான் யாரும் கேட்பேன், ஒவ்வொரு ஆண்டியா உங்க பேர் என்ன கேட்கணும். அப்புறம் யோசிச்சு கால்குலேஷன் பண்ணி அப்புறம் அடுத்த கேள்வி கேட்கணும், கரெக்டா இல்லையா? டக்குன்னு பார்த்த உடனே இப்ப சீரி வந்தாங்க, எங்க பள்ளிவாசல் எங்க இருக்கு, நேரம் கேட்போம், அவருக்கு போங்கன்ற. அப்ப அது வசதி தானே எங்களுக்கு. அப்ப அடையாளப்படுத்தப்படுவதற்கு வசதிகளும் இருக்கின்றன. அதே மாதிரி ஏர்போர்ட்ல போனா நம்மளை பார்த்த உடனே தனியா ஒரு பேர் அனுப்பிடும், எங்க யூரோப்பு அமெரிக்கா போன்ற பகுதிக்கு போனா, ஏன்னா அவங்களுக்கு பார்த்தவங்க தெரியுது, சரி இவன் அந்த ரூட்ல வர முடியாது. இப்படியும் நடக்கிறது என்பதை வழங்கிக் கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாமல் பல மதத்தவர்கள் அடையாளப்படுத்துகிறார். முஸ்லீம் மட்டும் பண்றான்னு சொல்ல முடியாது. இப்ப யூதர்கள் எடுத்துக்கிடுங்க, யூதர்கள் ஸ்கல்க வைக்கிறாங்க, பெரிய தாடி வைக்கிறாங்க. கிறிஸ்தவர்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், கிறிஸ்தவ பாதிரிமார்கள், கன்னியாஸ்திரிகள் என்ன செய்கிறார்கள், அதுக்கு என்ன அடையாளத்தை வைக்கிறார்கள், ஸ்பெஷல் அடையாளத்தை வேற போடுறாங்க. எப்படி எல்லாம் முஸ்லீம்கள் போடுவது. ஆக இங்க நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் என்ன சொன்னா, நம்ம பின்பற்றுவது இறைவன் இறைவனுடைய தூதர் காட்டிய வழிகாட்டின் அடிப்படையில் நாம் இந்த விஷயங்களை பின்பற்றுகிறோம். எல்லாரும் அவரவர் அளவுக்கு அடையாளத்தை பண்ணத்தான் செய்கிறார்கள். அடையாளமே இல்லாமல் யாரும் இருப்பதில்லை என்பதையும் விளங்கிக் கொள்ள வேண்டும்.
ராம்குமார், நான் பெட்ரோகான் கம்பெனியில அங்கோபால வேலை பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு டவுட் என்னன்னா, இப்போ இஸ்லாம்ல வந்து ஆதாம் முதல் அபிகலாயம் வரை எல்லாத்தையும் நீங்க நபிகளாயங்களா ஏத்துக்கிறீங்க, இன்க்ளூடிங் இயேசு கிறிஸ்துவையும் சேர்த்து. அப்போ கடவுளால் படைக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவும் ஒரு நபிகள் நாயகம் தான், அவரால் கூறப்பட்ட பைபிளும் ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் தான் உலகத்துக்கு. அப்படியும் போது இஸ்லாமியர்கள் மட்டும் நபிகள் நாயகம் சொல்லப்பட்ட குரான் மட்டும் ஏத்துக்கிறாங்க, அதே கடவுளால் படைக்கப்பட்ட, கடவுள் உபதேசிக்கப்பட்ட பைபிளை ஏன் ஏத்துக்கிறது இல்ல? அப்போ கடவுளால் கூறப்பட்ட பைபிள் வந்து உண்மை இல்லையா? அப்ப ஆதாம்ல இருந்து முகமது நபிகள் அவங்க வரைக்கும் முன்னாடி உள்ள நபிகள் எல்லாமே சொல்லப்பட்ட உண்மைகளும் கருத்துக்களும் உண்மை இல்லையா? இதான் வந்து என்னுடைய மனதில் உள்ள கருத்துக்கள்.
ராம்குமார் என்ற சகோதரர் ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அவங்க கொஞ்சம் அந்த டாக்குமெண்ட்ரியும் கவனித்திருப்பார் நினைக்கிறேன். பொதுவாக அவங்க கேட்ட கேள்வி என்னவென்று சொன்னார், முஸ்லீம்கள் ஆதாம் நபியிலுக்கு தொடங்கி முகமது நபி வரைக்கும் வரக்கூடிய அனைத்து இறைத்தோரும் ஏற்றுக்கொள்கிறார்கள். அதை ஏற்றுக்கொள்கிறோம் என்று நாங்களே என்ன செய்யறோம், தெளிவாக பிரகடனம் செய்திருக்கிறோம். அதையும் அந்த குறும்படத்திலே நாங்கள் காட்டினோம் தெளிவாக. அப்ப நாங்கள் தெளிவாக ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் கேள்வி என்னவென்று சொன்னார், அப்ப கிறிஸ்துவையும் இறைத்தோர் ஏற்றுக்கொண்ட பிறகு அவர் கொண்டு வந்த பைபிளை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதே போல அந்த பைபிளை ஏற்றுக்கொள்ளாமல் இதை மட்டும்தான், திருக்குறளை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும் என்று ஏன் சொல்கிறீர்கள் என்பதுதான் கேள்வி. முஸ்லிம்களை பொறுத்த வரைக்கும் இறை தூதர்கள் அனுப்பப்படாத சமுதாயமே இல்லை என்று இஸ்லாம் கூறுகிறது. வந்த இறை தூதர்கள் இறைவனமிருந்து வேத வழிபாடுகளை கொண்டு வந்திருக்கிறார்கள். அப்படி அனுப்பப்பட்ட இறை தூதர்கள் வரிசையிலே வந்த இறை தூதர்களில் முக்கியமான ஒரு தூதர் இயேசு கிறிஸ்து என்று சொல்லக்கூடிய ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ற இறை தூதர். இவர் கொண்டு வந்த வேதத்தை திருக்குரான் இன்ஜீல் என்று அழைக்கிறது. இயேசு கிறிஸ்து கொண்டு வந்த வேதம் உங்களிடம் இருந்தால், அது நமக்கு கொடுக்கப்பட்டால், அதை ஏற்றுக்கொள்வதற்கு முஸ்லிம்கள் ஒரு காலமும் தயங்க மாட்டார்கள். பிரச்சனை என்னவென்றால், இன்று கையிலே பைபிள் என்று வைத்துக் கொள்ளப்பட்டிருப்பது இயேசு கிறிஸ்துவினால் கொடுக்கப்பட்ட வேதமா என்பதுதான் கேள்வி. இயேசு கிறிஸ்துவினால் கொடுக்கப்பட்ட வேதம் இல்லை என்பதற்கு நியாயமான பல காரணங்கள் இருக்கின்றன. அந்த காரணம் என்னவென்றால், சின்ன ஒரு உதாரணம், நீங்கள் மத்தேயு என்ற சுவிசேஷத்தை படித்து பாருங்கள். 9:35 சொல்லப்படுகிறது, இயேசு சகல ராஜ்யங்களுக்கும் சுற்றித் திரிந்து, பட்டணங்களிலும் சுற்றித் திரிந்து, ஜப ஆலயங்களில் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். ஆனால் இயேசு பிரசங்கித்த அந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் பைபிள் என்ற இந்த புத்தகத்தில் எங்காவது இருக்கிறதா என்றால் எங்கும் இல்லை. நீங்கள் பைபிளை படித்து பார்த்து, பைபிள் படித்திருக்கிறீங்க, பைபிளை படித்து பாருங்கள். படித்து பார்த்தால் அதிலே பழைய ஏற்பாடு என்று சொல்லக்கூடிய ஆதி ஆகம், எண்ணாகவும், நாளாகவும் என்று பல ஆகமும் இருக்கின்றன. புதிய ஏற்பாட்டை மார்க்கு, மத்தேயு, லூக்கா, யோவான், பவுலுடைய எழுதிய நிருபங்கள் இருக்கின்றன, அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் இருக்கின்றன. ஆனால் எங்கேயும் இயேசு பிரசங்கித்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை காணவில்லை. அப்ப இயேசு பிரசங்கித்த, இயேசு போதித்த சுவிசேஷம் என்றால் பிரச்சனை இல்லை. நீங்க சுவிசேஷத்தை படித்து பார்த்தால் கூட, இது மார்க் எழுதியது, இது லூக்கா எழுதியது, இது யோவான் எழுதியது, இது மத்தேயு எழுதியது என்று ஒவ்வொரு தனிப்பட்ட அவருடைய சீடர்களாகவோ, சீடர்களுக்கு பின்னால் வந்தவர்களாகவோ கருதப்படக்கூடிய சிலர் எழுதிய குறிப்புகள் தான் இருக்கின்றன. இயேசு கொண்டு வந்த வேதம் எங்கே? இதுதான் நமது கேள்வி அமைக்கிறோம். குறிப்பாக அங்கு இருக்கக்கூடிய லூக்கா என்பவர் சொல்கிறார், தான் ஏன் அந்த சுவிசேஷத்தை எழுதினேன் என்பதற்கு காரணம் சொல்கிறார், இறைவன் புறத்திற்கு அந்த உந்துதினால் அவர் எழுதவில்லை. அவர் சொல்கிறார், தனம் பொருந்திய தயப்பேலுவே, தயப்பேலுவே என்று சொல்லக்கூடிய அரசனுக்கு எழுதுகிறார். வரலாற்று சம்பவங்களை கற்றறிந்த பலர் போதித்தபடியே அந்த வரலாற்று விஷயங்களை எழுதுவதற்கு அநேகர் கிளம்பி விட்டார்கள். பல பேர் வரலாற்று எழுதலாம், ஆனால் இந்த விஷயங்களை எல்லாம் முதலில் இருந்தே நான் கேட்டறிந்து தெளிவாக விளங்கி வைத்திருக்கின்ற காரணத்தால் உங்களுக்கு சொல்லப்படக்கூடிய சங்கதிகளில் உண்மை நிலவரம் என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு வசதியாக, யார் அறிந்து கொள்வது வசதியாக, தயப்பேரு சொல்லக்கூடிய அந்த மன்னன் அறிந்து கொள்வது வசதியாக, சரியாக எழுதுவது நலமாக தோன்றிட்டு எனக்கு, அதனால் எழுதுறேன். அப்ப இதை எப்படி இணைவதும் எடுத்துக்க முடியும்? அப்ப இறைவேதம் இல்லை என்பதற்கு பல ஆதாரங்கள் இருக்கின்றன. திருக்குறள் இறைவன் சொல்லி காட்டுகின்றார், 2:79 ஃபவைலுல் லில்லதீன யக்துபூனல் கிதாப பி ஐதீஹிம் ثم يقولون هذا من عند الله ليشتروا به ثمنًا قليلًا ஃபவைலுல் லஹும் மிம்மா கதபத் ஐதீஹிம் ஃபவைலுல் லஹும் மிம்மா யக்ஸிபூன். சில மக்கள் தங்களது கரங்களாலேயே சில விஷயங்களை எழுதி கொண்டு இதை இறைவன் புறத்திலிருந்து வந்த வேதம் என்று சொல்கிறார்கள். அப்படி சொல்வதனால் அவர்களுக்கு சாபம் உண்டாகட்டும். இதன் மூலம் சில அற்ப பொருளை சம்பாதிப்பதற்கு நாடுகிறார்கள். அவர்கள் எழுதியதாலும் அவர்களுக்கு கேடுதான், அவர்கள் சம்பாதித்த பொருளினாலும் அவர்களுக்கு கேடுதான் என்று திருக்குறள் சொல்கிறது. ஆக அந்த வேதம் உண்மையிலே பாதுகாப்பாக இல்லை என்பதுதான் இங்கு பிரச்சனை. அதே போல அடுத்த விஷயம் என்னவென்று சொன்னால், திருக்குறளை பொறுத்த வரைக்கும் இந்த வேதம் மட்டும் எப்படி என்று கேட்டால், முகமது நபி அவர்கள் எப்படி ஓதினார்களோ அதே அடிப்படையில் இன்று வரைக்கும் ஒரு அச்சரம் பிசகாமல் பாதுகாப்பு இருக்கிறது. இதை இந்த திருக்குறளுக்கு எதிராக விமர்சனம் செய்த மோன்கோமரி வாட் என்று சொல்லப்படக்கூடிய அறிஞர்கள் உட்பட, எதிராக விமர்சனம் செய்தவர் உட்பட, இது பரிசுத்தமாக பாதுகாப்பாக இருக்கிறது என்பதை அவர் ஒத்துக்கொள்கிறார். திருக்குறள் இறைவன் சொல்லி காட்டுகின்றார், சூரா ஹிஜ்ர் என்று சொல்லக்கூடிய 15:9 அத்தியாயத்தின் ஆறாவது வசனத்திலே, யாவன் இஸ்ரவேல் இன்னி ரசூலுல்லாஹ் இலைக்கும், இஸ்ரவேல் மக்களே நான் உங்களுக்கு இறை தூதராக வந்திருக்கிறேன். யாருக்கு? இஸ்ரவேல் மக்களுக்கு என்று திருக்குறள் சொல்கிறது. திருக்குறள் சொல்கிறது. இதே போல பைபிளை பாருங்கள். பைபிளை நாங்கள் நம்பவில்லை என்றால் கூட கிறிஸ்தவர்கள் நம்புகிறார்கள். அவர்கள் பைபிளை பார்த்தால் அதிலே மத்தேயு என்ற சுவிசேஷத்தின் ஐந்தாவது அத்தியாயத்தின் பத்தாவது அத்தியாயத்தின் ஐந்தாவது ஆறாவது வசனங்களிலும் பதினைந்தாவது அத்தியாயத்தின் 24 வசனங்களும் சொல்லப்படுவது என்னவென்று சொன்னால், இயேசு தனது சீடர்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் வந்து புறஜாதிய நாட்டுக்கு போகாதீர்கள், சாமாரியர்களுடைய பட்டணங்களுக்கு பிரவேசிக்க வேண்டாம், காணாமல் போன ஆளுநர் இஸ்ரவேல் வீட்டாளத்துக்கு மட்டும் போங்கள் என்று சொல்கிறார். தன்னை பற்றி இயேசு சொல்கிறார். 15:24 சொல்கிறார், நான் அனுப்பப்பட்டது காணாமல் போன ஆளுநராகிய இஸ்ரவேல் வீட்டாளத்திற்கு அன்றி மற்றபடி அல்ல என்று பைபிள் வாசகம். அப்ப குறிப்பிட்ட சமயத்தில் வந்திருக்கிறார். முகமது நபியை பொறுத்த வரைக்கும் அவர் வந்ததிலிருந்து இறுதி நாள் வரைக்கும் அனைத்து சமுதாயத்திற்கும் பொதுவாக அனுப்பப்பட்ட இறை தூதர் என்று இஸ்லாம் நம்புகிறது. திருக்குறள் வசனங்களும் தெளிவுபடுத்துகின்றன. சூரா ஆராஃப் என்று சொல்லக்கூடிய 7 அத்தியாயத்தின் 158 வசனத்திலே முகமது நபி அவர்களை சொல்ல சொல்லினார் இறைவன், குல் யா அய்யுஹன் நாஸ், ஓ மனிதர்களே, அங்கு இயேசு எப்படி அழைத்தார், யா பனி இஸ்ரவேல், இஸ்ரவேல் மக்களே என்று அழைத்தார். இங்கே முகமது நபி சுற்றி சொல்லப்படுகிறது, யா அய்யுஹன் நாஸ் மனிதர்களே, மனித சமுதாயம் மொத்தத்தை வளைக்கப்படுகிறது. இன்னி ரசூலுல்லாஹ் இலைக்கும் ஜமியா, நான் உங்கள் அனைவருக்கும் மொத்தமாக இறை தூதர் அனுப்பப்பட்டிருக்கிறேன். அப்ப திருக்குறள் தெளிவாக வித்தியாசத்தை காட்டுகிறது. ஆகவே தான் இந்த வேதம் பாதுகாக்கப்பட வேண்டிய கட்டாயம் உண்டு. ஏனென்றால் முகமது நபிக்கு பிறகு வேற எந்த தூதரும் இல்லை. இதற்கு முன்னாடி வந்து ஈசா அவர்கள் வந்தார் என்று சொன்னால் அது பாதுகாக்கப்படவில்லை என்றாலும் பின்னாடி ஒரு வழிகாட்டுதல் வரப்போகிறது. ஆகவே இது பாதுகாப்பாக இருக்கிறது. இதற்கு முன்னாடி உள்ளதை இறைவன் பாதுகாப்பாக வைக்கவில்லை என்ற பின்னணியும் நாம் இங்கே சேர்த்து தெரிந்து கொள்ள அமைப்பட்டிருக்கிறோம்.
வணக்கம் சார், என் பேர் ராகேஷ்.
ஜட்ஜ்மெண்ட் தீர்ப்பு நாள் ஒரு நாள் சொல்றீங்க, அப்படி இருந்தும் நம்ம இங்க பண்ற தப்புக்கெல்லாம் அங்க தண்டனை கிடைக்கும் சொல்றீங்க, அப்படி இருந்தும் அதிகமா முஸ்லிம்கள் வாழ்ற சவுதி அரேபியில நம்ம பண்ற தப்புக்கெல்லாம் இங்கேயே தண்டனை கொடுக்குறாங்க, கை வெட்டுறது கால் வெட்டுறது அந்த மாதிரி சொல்றாங்க.
ராகேஷ் என்ற சகோதரர் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் இங்கு யாராவது தவறு செய்தால் ஜட்ஜ்மெண்ட் டே என்று சொல்லக்கூடிய நாளிலே தண்டனை கிடைக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது இங்கு ஏதாவது தப்பு செய்தால் ஏன் இங்கேயும் தண்டனை கொடுக்குறீங்க? கையை வெட்டுறது காலை வெட்டுறது கையை காலை வெட்டுறது பார்த்துருக்கீங்க நீங்க கேட்டிருக்கிறீங்க. ஏன்னா இப்ப கை காலை வெட்டுறதுலாம் ரொம்ப குறைச்சிட்டாங்க. கையை வெட்டுறது காலை வெட்டுவது போன்ற தண்டனைகள் ஏன் கொடுக்கப்படுகின்றன என்று கேட்டிருக்கேன். இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் அதனுடைய ஒரு அழகு பியூட்டி என்னன்னு சொன்னா, இது பூமியிலே மனிதன் சாந்தியும் சமாதானத்தோடு வாழ்வதற்கு உரிய நெறிமுறையும் தருகின்றது. இங்கு அழகாக வாழலாம், இப்படி வாழ்ந்தால் மறுமையிலும் ஜெயம் பெறலாம், ரெண்டு இடத்திலையும் வெற்றி கிடைப்பதற்கு வழி இந்த இஸ்லாமிய மார்க்கம் தருகிறது. இங்கு சாந்தியோடு வாழ வேண்டும் என்று சொன்னால் இங்கு ஒரு கட்டுக்கோப்பான ஒரு சுமூகமான சமுதாய அடிப்படை அமைப்புகள் இருக்க வேண்டும். இப்ப உதாரணமாக யார் வேணாலும் என்ன தண்டை என்ன பிரச்சனை வேணாலும் செய்யலாம், கேட்டா மறுமையில நான் பாத்தீங்கன்னா போயிட்டேன், இப்படி சொல்லலாம்ல. அவன் எதை வேணா திருடுவான், என்ன வேணா செய்வான், கேட்டா அது மறுமையில பாத்துக்கிறோம்பா, டே ஆஃப் ஜட்மெண்ட் டே வரும்ல அங்க நம்ம ரெண்டு பேசுகிறோம் என்று சொன்னால் இங்கு ஏதாவது நீதி எனக்கு இருக்க முடியுமா? நீதி இருக்க வாய்ப்பு இல்லை. பல பேர் அவர்களுடைய நம்பிக்கை இல்லாதவர்களா இருக்கலாம், பலர் என்ன செய்யலாம், ஜட்மெண்ட் டே சொல்லி போயிட்டே இருப்பான். இஸ்லாம் அப்படிப்பட்ட அடிப்படையை சொல்ல வரவில்லை. இந்த உலகம் இந்த பூமி வாழ்வதற்காக இறைவன் படைத்திருக்கின்றான். இங்கு வாழ்வதற்கு உகந்த சட்ட திட்டங்களையும் இஸ்லாம் தருகிறது. இங்கு சாந்தியோடும் சமாதான மனிதன் வாழ வேண்டும், அதையும் இஸ்லாம் முக்கியத்துவமான ஒரு விஷயமாக கருதுகிறது. ஆகவே தான் இங்கு நல்லபடியாக வாழ்வதற்கு இந்த வெற்ற சட்டங்கள் எல்லாம் தேவைக்கு ஏற்ப, எல்லாத்துக்கும் வெட்டுறது இல்ல, வெட்ட வேண்டிய விஷயத்திற்கு வெட்டினால்தான் சரியான முறையிலே நீதி பரிபாலனம் சாந்தி சமாதானம் நடைபெறும். உதாரணமாக பாருங்கள், ஒரு கொலை நடைபெறுகிறது, நம்ம இங்கிருந்து பாக்குறோம், அந்த கொலையாளிக்கு யாருக்கு எங்கேயோ ஒரு ஊர்ல இருக்கவனுக்கு அநியாயமாக மனதை கொடுத்து போகிறார்கள், கருணையோடு அவனை விட வேண்டாமா என்று நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் உங்களது வீட்டிலே உங்களது குடும்பத்தில் உள்ள புகுந்து குடும்பத்தில் உள்ள 10 பேரை ஷூட் பண்ணி அவன் கொலை செஞ்சிருந்தான் சொன்னா இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லுவீர்களா? நீங்க என்ன சொல்லுவீங்க, அவனை வந்து இவ்வளவு நாள் வச்சிருக்கானே வெட்டி கண்டதுலமா அப்படின்னு இன்னும் பெரிய எக்ஸ்ட்ராவெல்லாம் சேர்ப்பீங்க. நீங்க சேர்ப்போமா சேர்க்க மாட்டோமா? சேர்ப்போமா சேர்க்க மாட்டோமா? சேர்ப்போம். உதாரணமாக சில நாளைக்கு முன்னாடி அமெரிக்காவிலே வயிற்றுல ஒரு சிசுவோடு இருந்த ஒரு பெண்ணை ஒருவன் கொலை செய்து விட்டான். கொலை செய்ததற்கு பதிலாக உடனடியாக ரிவால்வரை எடுத்து அவங்களை சுட்டுக் கொள்ள வேண்டும் என்று அந்த குடும்பத்தினர் பயங்கர ஆர்வப்பட்டார்கள். ஏன் அந்த ஆர்வம் அந்த குடும்பத்தினருக்கு வந்தது? நமக்கு பிரச்சனை இல்லை, அவனை மன்னிச்சு விடலாம், யாரும் நம்ம பிரச்சனை இல்லையே. அப்படி எல்லாம் பார்ப்பது நமக்கு மன்னிக்க முடியுமா? உங்க வீட்டுல அப்படி நடந்தா, உங்க வீட்டுல ஒரு கொலை ஒரு கற்பனை நடந்தா நீங்க மன்னிப்பீங்களா? அப்படித்தான் மற்றவனை பார்க்க வேண்டும். பார்க்கப்பட வேண்டியது யாரை என்றால் பாதிக்கப்பட்டவனுடைய பிரச்சனையை பார்க்க வேண்டும். பாதிப்பை உள்ளாக்கியவனுக்கு நம் கருணையோடு நடக்கிறோம். இது எப்படி சரியான வழிமுறை? பாதிக்கப்பட்டவனுக்கு தான் கருணை செலுத்தப்பட வேண்டும் சகோதரர்களே. ஆகவே இஸ்லாம் சொல்கிறது பாதிப்பை ஏற்படுத்துவதற்கு எவனுக்கும் அனுமதி கிடையாது. அப்படி பாதிப்பை ஏற்படுத்தினான் என்று சொன்னால் ஒரு சமுதாயத்திலே ஒருவனுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டால் அதுக்கு மேல் 1000 பாதிப்பு ஏற்படுத்துவார்கள், பாதிப்பு ஏற்படுத்த பயப்படுவார்கள். ஆக இதுதான் இஸ்லாத்தின் அடிப்படை. அப்ப இந்த சட்டங்கள் எதற்கு என்று சொன்னால் இந்த உலக வாழ்க்கை சிறப்பாக சாந்தியோடும் சமாதானத்தோடும் நல்ல அழகான முறையில் இருப்பதற்காக இந்த சட்டத்திட்டங்கள். சில பேர் என்ன செய்வான், இந்த சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டும் யாருக்கும் பிடிபடாம சில வேலைகளை செய்து கொண்டிருப்பான். இப்ப லஞ்சம் வாங்குறது, பல பேர் பல பொருட்களை கொள்ளையடிக்கிறார்கள். இதை நம்ம சமுதாயத்துக்கு தீங்க நினைக்கிறதில்ல, நம்ம காரியம் ஆகணும்னா கொஞ்சம் காசு கொடுத்து வேலையை செஞ்சுட்டு போயிடும். இப்படிப்பட்ட மக்களை திருத்துவதற்கு என்ன வழி என்று சொன்னால், அங்கு நீ இங்கு தப்பினாலும் இறந்து விட்ட பிறகு ஜட்மெண்ட் என்று ஒரு இருக்கிறது, அங்க போய் இடம் நீ மாட்டிக்கிறவ. இந்த கொள்கை அவனுக்கு உள்ளத்திலே உறுதியாக ஆழமாக ஊன்றப்படும் என்று சொன்னால், இந்த கொள்கை ஒரு சமுதாயத்திலே ஊன்றப்படும் என்று சொன்னால், யாரும் பார்க்கவில்லை என்று சொன்னால் கூட, இங்கு உடனடியாக யாருக்கும் பாதிப்பை ஏற்படுத்தவில்லை என்று சொன்னால் கூட, அவன் கடவுள் தன்னை பார்த்துக் கொண்டிருக்கின்றான் என்ற காரணத்தினால் நீளமாக நடப்பான், தவறுகளை செய்ய மாட்டான், கொலை கொள்ளை அனாச்சாரங்களை செய்ய மாட்டான். அப்ப அவனுக்கு வாய்ப்பு இருந்தாலும் அவன் அதில் தவிர்த்துக் கொள்வான். அப்ப அப்படிப்பட்ட ஒரு அடிஷனல் பெனிஃபிட்டும் மறுமை நம்பிக்கையிலே உண்டு. இது போக இதுக்கெல்லாம் மிச்சமாக இந்த உலக வாழ்க்கை எப்படி வாழப்படுகிறது, இதற்குரிய வெற்றி தோல்வியை தீர்மானிப்பதற்காக அந்த உலக வாழ்க்கையிலே நரகமா சொர்க்கமா என்ற முடிவு எடுப்பதற்காக இறுதி ஜட்ஜ்மெண்ட் நாள் இருக்கிறது. இங்கு தீர்ப்புகள் தவறாக வழங்கப்படலாம், சாட்சியங்கள் மாற்றப்படலாம், ஜட்ஜ்மெண்ட்கள் விலக்கி வாங்கப்படலாம், பல சந்தர்ப்பத்திலே நீதி கிடைக்காமல் போகலாம், நீதி நசுக்கப்படலாம், நீதி ரொம்ப லேட்டாக்கப்பட்டு அந்த நீதியை எதுக்கு கொடுக்கப்படுகிறார் என்று தெரியாமல் ஆக்கப்படலாம். ஆனால் இப்படி இங்கே ஒரு வேலைக்கு தவறினாலும் மறுமையிலே கட்டாயமாக தண்டிக்கப்படுவார்கள் என்பதையும் இந்த சந்தர்ப்பத்தில் நாம் வழங்கிக் கொள்ள வேண்டும். ஆக இதுதான் இதனுடைய அடிப்படைகள்.
எல்லா நிகழ்வுகளும் நடந்து முடிந்த பிறகுதான் இதுல குறிப்பிட்டிருக்கு, குறிப்பிட்டு சொல்ல போனா சுனாமி போன்ற பேரழிவுகளே, துபாயில வளர்ந்த கட்டடங்களே, இதெல்லாம் ஏற்கனவே இஸ்லாமிய நடந்து முடிந்த பிறகுதான் சொல்றீங்க. இப்போ எதிர்காலத்துல நடக்கிறத குறிப்பிட்டிருந்தா அது
விளக்கமா சொல்லணும். சகோதரர் இளங்கோ அவர்களுடைய கேள்வி என்னவென்றால், அல்குர்ஆன் ஆதாரமாக அல்லது இறை தூதர் நபிகள் நாயகம் இறை தூதர் தான் என்பதற்கு ஆதாரமாக பல சான்றுகள் இருக்கின்றன. இந்த சான்றுகளில் ஒன்றாக நாம் எதை முன்வைக்கிறோம் என்று கேட்டால், அல்குர்ஆன் நிறைய நடக்க போற விஷயங்களை சொல்லியிருக்கிறது. அதே போன்று அல்லாஹ்வின் தூதரான நபிகள் நாயகம் நடக்க இருக்கின்ற நிறைய விஷயங்களை முன்னராகவே முன்கூட்டியே சொல்லியிருக்கிறார். அதற்கு ஒரு சில சான்றுகளாகத்தான் இந்த விஷயங்கள், உதாரணமாக அந்த நீண்ட உயர்ந்த கோபுரத்தை, இது நபிகள் நாயகத்தின் எதிர்வுகள் கூறல்களில் ஒன்று என்று சொல்கிறார். ஆனால் நாம் முதல் ஒரு விஷயத்தை விளங்க வேண்டியிருக்கு, அதாவது நபிகள் நாயகம் வரலாற்றிலே குறிப்பாக சொன்ன விஷயங்கள் நடந்திருக்கிறதா? இந்த பில்டிங் உயர்ந்த கோபுரம், இது நபிகள் நாயகம் சொன்ன மொத்த கூற்றில் ஒரு வடிவம் தான் அது. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? நபிகள் நாயகத்திலே ஒரு மனிதர் வருகிறார், வந்து கேட்கிறார், மறுமை நாள் எப்போது வரும், இறுதி நாள் எப்போது வரும்? அப்ப நபிகள் நாயகம் என்ன சொல்கிறார்கள், உலகம் எப்போது அழியும் என்று கேட்கிறார். சொல்கிறார்கள், இது பற்றி எனக்கும் தெரியாது உங்களுக்கும் தெரியாது. உலகம் எப்போது அழியும், இறுதி நாள் எப்போது வரும் என்பது படைத்த நாயனுக்கு மாத்திரம்தான் தெரியும் என்கிறார். அப்போது அவர் கேட்கிறார், அப்படி என்றால் மறுமை நாளின் இறுதி நாளின் அடையாளங்கள் என்ன? அது வரப்போகிறது, நெருங்கிவிட்டது என்பதற்கு அடையாளம் என்ன? அப்போதுதான் நபிகள் நாயகம் சொன்னார்கள், ஆட்டு இடையர்களாக, அணிவதற்கு பாதணியற்றவர்களாக, ஒழுங்காக உடுப்பதற்கு ஆடை இல்லாதவர்களாக வாழ்ந்து திரிந்த மக்கள் எல்லாம் மாட மாடிகைகளை கட்டிக் கொண்டிருப்பார்கள். இந்த காலம் வந்துவிட்டால் அது நெருங்கிவிட்டது, இறுதி நாள் வந்துவிட்டது என்பதற்கான அடையாளம் என்கிறார். எனவே இந்த செய்தியை வரலாறு கூறாக பார்த்து வருகிறோம், காணவில்லை. அண்மை காலமாகத்தான் இந்த செய்தி உண்மையாகுவதை நாம் நிதர்சனமாக பார்க்கிறோம். இந்த பிரதேசத்து மக்கள் ஆட்டிடையர்களாக ரொம்ப வறுமையில் வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள். இப்போது பார்த்தால் இந்த பாலைவனங்கள் எல்லாம் சோலைவனங்களாக மாறி இவர்கள் தான் மாட மாடி கட்டடங்களை கட்டிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அல்லாஹ்வின் தூதருடைய அந்த முன்னறிவிப்பு இப்போது நடைபெறுவதை பார்க்கிறோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நடைபெறும் போதுதான் நம்மால் சொல்ல முடியும், நடந்ததுக்கு பிறகுதான் நீங்க சொல்றீங்க என்று நீங்க கேட்க முடியாது. ஏன், நடக்கும் வரை நாம் சொல்ல முடியாது. வரலாற்று நடுகிலும் எடுத்து பாருங்கள், நிறைய விஷயம் நடந்திருக்கிறது. ரோமாபுரி, ரோம் பிரதேசம், பாரசீகம் வெற்றி கொள்ளப்படும் என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள். வரலாற்றிலே பார்த்தால் அந்த பிரதேசங்கள் முஸ்லிம்களுடைய ஆட்சிகள் வந்தது. இப்படி ஏராளமாக சொல்ல முடியும். உதாரணமாக சொல்லியிருக்கிறார்கள், ஆண்களுடைய தொகை குறையும், பெண்களின் தொகை அதிகரிக்கும் என்கிறார்கள். அப்ப மறுமை நாள் வந்தால், இறுதி நாள் நெருங்கிவிட்டால் பெண்கள் அதிகமாக இருப்பார்கள், ஆண்கள் தொகை ரொம்ப குறைவாக இருக்கும். இப்போது பார்த்தால் அப்படியான ஒரு நெருக்கடியை நாம் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். அநேகமான நாடுகளிலே இந்த கணக்கெடுப்பு உண்மையாக இருக்கிறது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படித்தான் நிறைய உதாரணங்களை சொல்ல முடியும். நீங்கள் நடந்ததுக்கு பிறகு நீங்கள் சொல்கிறீர்கள் என்று சொல்லக்கூடாது. ஏன், நடந்தால் தான் நாம் சொல்ல முடியும். இப்படி நிறைய விஷயம் இருக்கிறது, இன்னும் நடக்க இருக்கிறது. இப்ப நபிகள் நாயகம் இறுதி நாள் நடைபெற்றால் இறுதி நாள் வருவதற்கு ரொம்ப அண்மித்த காலத்திலே என்ன என்ன நடக்கும் என்பதை சொல்லியிருக்கிறார்கள். அது இன்னும் நடைபெறவில்லை. அது நடைபெறும் போதுதான் நமக்கு தெரியும், ஆம் இது உண்மையாகிவிட்டது என்பது. எனவே இதுதான் உங்களுடைய கேள்விக்கு சுருக்கமான விளக்கமாக நான் நினைக்கிறேன்.
இஸ்லாத்துல பெண்களுக்கு கல்வி, வேலை வாய்ப்பு, வியாபாரத்துல முன்னுரிமை அளிக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கிறதா?
அதாவது சகோதரன் அவர்களுடைய கேள்வி என்னவென்றால், இஸ்லாத்திலே பெண்களுக்கு என்ன உரிமைகள் வழங்கப்பட்டிருக்கிறது? உரிமைகள் உண்டா? கல்வி கற்கும் உரிமை உண்டா? உத்தியோகம் பார்க்கும் உரிமை உண்டா? இப்படியான சுதந்திரங்கள், உரிமைகள் இஸ்லாமிய மார்க்க முஸ்லீம்களுக்கு வழங்குகின்றதா அல்லது முஸ்லீம் பெண்களுக்கு வழங்குகின்றதா என்ற ஒரு கேள்வியை கேட்கிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, நிறைய மக்களுடைய நினைப்பு என்னவென்றால், இஸ்லாமிய மார்க்கம் ஏதோ பெண்களை கொடுமைப்படுத்துவது போன்றும், இஸ்லாத்திலே முஸ்லீம்களுக்கு முஸ்லீம் பெண்களுக்கு உரிமைகள் இல்லது போன்றும் நினைக்கிறார்கள். ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால், அதன் ஆதாரபூர்வமான செய்திகளை நீங்கள் எடுத்துக்கொண்டால், பெண்களுக்கு என்ன உரிமைகள் அவசியமோ தேவையோ அதையெல்லாம் இஸ்லாம் கொடுத்திருக்கிறது. இன்று உரிமை என்று சொல்வதெல்லாம் யதார்த்தமாக உரிமை அல்ல. உதாரணமாக பெண் சுதந்திரம் என்று பெண்ணை நிர்வாணமாக இன்று அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இதை பெண் சுதந்திரமாக சாதாரண ஒரு மாசுபடுத்தப்படாத சிந்தனை உள்ளவை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆணை கூடிய அளவு மறைத்துக் கொள்கிறார்கள், ஆண் எல்லாவற்றையும் மறைத்துக் கொண்டு வருகிறார், அருகிலே பெண் எல்லாவற்றையும் திறந்து கொண்டு வருகிறார். இதை பெண் சுதந்திரம் என்று அறிமுகப்படுத்தப்படுகிறது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் நினைப்பதெல்லாம் சுதந்திரமாக மாறுகிறார்கள். எனவே இஸ்லாம் என்ன செய்கிறது? இஸ்லாம் வந்த போது எப்படி இருந்தது? இஸ்லாம் ஏன் வரலாற்று நடுகிலும், ரோமர்களிடம் அதே போன்று யூதர்களிடம் வரலாற்று நடுகிலும் பாருங்கள், பெண்கள் எப்படி நடத்தப்பட்டிருக்கிறார்கள். யூதர்கள் என்ன செய்வார்கள்? பெண்கள் அவர்களுடைய மாதாந்தர் இது வந்துவிட்டால் ஒரு இடத்திலே ஒதுக்கி வைத்து விடுவார்கள், சாப்பிட மாட்டார்கள், கூட இருக்க மாட்டார்கள். ஆனால் நபி நாயகம் வந்து அந்த சமுதாயத்திலே பெண்களுக்கு எப்படி உரிமையை வழங்குகிறார்கள்? அவர்களுடைய மனைவி ஆயிஷா என்ற பெண்மணி சொல்கிறார்கள், நான் மென்சுசான நேரத்தில் இருப்பேன், வேர்த்து கொட்டும் எனக்கு, நபிகள் நாயகத்துடன் நான் சாப்பிடுவேன், நான் குடித்த இடத்திலே அவர்களும் அந்த பாத்திரத்தை எடுத்து குடிப்பார்கள், நான் சாப்பிட்டு வைக்கும் ஒரு இறைச்சி துண்டை அதே இடத்திலே இருந்து அவர்களும் கடிப்பார்கள். ஏன் இப்படி செய்தார்கள் என்றால், பெண் ஒதுக்கி வைக்கப்படுபவள் அல்ல. ஏனைய சமுதாயம் எப்படி பெண்ணை நடத்தியிருக்கிறார்கள், இஸ்லாம் அப்படி நடத்தக்கூடாது என்று சொல்கிறது என்பதை நடைமுறை ரீதியிலே காட்டியிருக்கிறார். பெண் குழந்தைகளை புதைத்துக் கொண்டிருந்தார்கள், இஸ்லாமிய மார்க்கம் வந்து அதை முற்றாக தடை செய்தது. எனவே இப்படி இஸ்லாம் வருவதற்கு முன்னால் பெண்ணுடைய நிலை என்ன என்பதை பார்த்துமாக இருந்தால், இஸ்லாம் எவ்வளவு தினம் உரிமைகளை வழங்கியிருக்கிறது என்று நீங்கள் பிழை கொள்ள முடியும். அதே போன்று பெண் உரிமைகள் விஷயத்திலே ஒரு ஆணை தெரிவு செய்வது, அதாவது தன்னுடைய கணவனாக ஒரு பெற்றோர் ஒரு பெண்ணுக்கு நீ இவரைத்தான் திருமணம் செய்ய வேண்டும் என்று பலவந்தப்படுத்த முடியாது. எனவே பெண்ணுடைய விருப்பமும் கோரப்பட வேண்டும் என்பது இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடா. பெற்றோர்கள் சேர்ந்து ஒரு ஆணை தெரிவு செய்து விட்டார்கள், இப்போது நீ இந்த பெண் இந்த ஆணையை முடித்துத்தான் ஆக வேண்டும் என்று பலவந்தப்படுத்த முடியாது. அந்த பெண்ணுடைய அந்த பிள்ளையினுடைய விருப்பம் கோர வேண்டும். எனவே திருமண பந்தத்திலும் திருமண உறவிலும் ஒரு பெண்ணுடைய விருப்பம் கோரப்பட வேண்டும், இல்லை என்றால் அந்த திருமணம் ரத்து செய்யப்படும் என்பது இஸ்லாத்துடன் நிலைப்பாடு. எனவே இஸ்லாம் கல்வி தேடுவதற்கு தடை செய்யவில்லை, மாறாக எந்த அளவுக்கு சொல்கிறது என்றால் தரபுல் அல்மி நபிகள் சொல்றாங்க, கல்வியை தேடுவது முஸ்லிமான ஆண் பெண் இருசாராருக்கும் அவசியம் என்கிறார். இஸ்லாத்தில் அவசியம், கட்டாயம் கல்வி தேட வேண்டும். அல் குர்ஆனிய வசனங்கள், கல்வியை தேடுங்கள், சிந்தனை செய்து பாருங்கள், இருசாராருக்கு தான் இஸ்லாம் சொல்கிறது. எனவே கல்வி கற்கின்ற அந்தஸ்து உரிமையை இஸ்லாம் தாராளமாக வழங்கியிருக்கிறது. ஆனால் பெண் எப்படி கல்வி கற்க வேண்டும்? ஆணுடன் ஒட்டி இருந்து கொண்டு ஒரு அறையிலே இருந்தால் கல்வி கற்பாளா, அல்லது அங்கு வேறு தொடர்புகள் வளருமா? இந்த இடத்திலே தான் இஸ்லாம் சம்பந்தப்படும். இஸ்லாம் உரிமைகளை மறக்கவில்லை, மாறாக இஸ்லாம் நெறிப்படுத்தியிருக்கிறது. ஆணும் பெண்ணும் சேர்ந்து இருக்காது, சேர்ந்து இருந்து கல்வி கற்பது ஏனைய இடங்களில் ஒன்றாக இருப்பது ஏனைய தவறான உறவுகளுக்கு வழிவகுக்கும். எனவே அதை மாத்திரம்தான் இஸ்லாம் தடுத்திருக்கிறது. ஒரு பெண் வெளியிலே செல்ல முடியுமா? ஆம், செல்ல முடியும். ஆனால் அவள் உரிய முறையில் செல்ல வேண்டும். எல்லாவற்றையும் திறந்து கொண்டு ஆண்களை கவரும் வண்ணம் செல்ல வேண்டாம். ஆண்கள் வழிகெடுவதற்கு ஒரு பெண் காரணமாக வேண்டாம். எனவே உன்னை மறைத்துக் கொண்டு எங்கு வேண்டும் என்றாலும் நீ செல். பெண் உத்தியோகம் பார்க்க முடியுமா? பார்க்க முடியும், இஸ்லாம் தடை செய்யவில்லை. பெண் தொழிலுக்காக வெளியேறி செல்ல முடியுமா? செல்ல முடியும், இஸ்லாம் தடை செய்யவில்லை. ஆனால் அவளுக்கு இஸ்லாம் சில ஒழுக்க விதிமுறைகளை சொல்லியிருக்கிறது, அதை மீறி செல்லக்கூடாது. தனிமையில் ஒரு ஆணுடன் பிரயாணம் செய்யக்கூடாது. இந்த விஷயங்கள் தான் இஸ்லாம் நெறிமுறையிலே நெறிப்படுத்தி ஒழுங்கமைத்து கொடுத்திருக்கிறது தவிர, பெண்ணுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகள் சகலதும் இஸ்லாத்திலே வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே சிலர் ஹிஜாப் அணிவதை பார்த்துவிட்டு, எனவே இதுதான் பெண்ணை, இஸ்லாமிய பெண்களை ஒரு பின்தள்ளி போட்டிருக்கிறது, இதுதான் அவர்களுடைய வளர்ச்சியை குன்ற வைத்திருக்கிறது, இதுதான் அவர்களுடைய உரிமையை பறித்திருக்கிறதுன்னு சொல்கிறார்கள். இல்லை, மாறாக ஒரு பெண்ணை பாதுகாத்திருக்கிறது. ஒரு ஹிஜாப் அணிந்து கொண்டு செல்கின்ற ஒரு பெண்ணும் அதே நேரத்திலே அரைகுறை ஆடையுடன் செல்கின்ற ஒரு பெண்ணும் ஒரே வீதியினால் சென்றால் யாரை வாலிபர்கள் கிண்டல் பண்ணுவார்கள்? நிச்சயமாக ஹிஜாப் அணிந்து கொண்டு செல்லும் பெண்ணை மதிப்பார்கள், அவளை பாதுகாக்கும். எனவேதான் அன்புக்குரிய சகோதரர்களே, இஸ்லாம் பெண்ணை பாதுகாத்து வழியிலே அனுப்புகிறது. எந்த உரிமைகளையும் மாறாக அவளுடைய தேவைகளை பாதுகாப்பாக அவள் சென்று முடிந்து வருவதற்கான சகல வசதிகளையும் ஏற்பாடுகளையும் இஸ்லாம் செய்து கொடுத்திருக்கிறது. இதுதான் நம்மளுடைய கேள்விக்கு பதிலாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இன்னொரு கேள்வி இந்த இடத்திலே கேட்கப்பட்டிருக்கிறது. திருமணம் முடித்து கணவனை இழந்த பெண் இரண்டாம் திருமணம் செய்வதற்கு அனுமதி உண்டா? எனவே இந்த இடத்திலேயும் ஒரு உரிமை பிரச்சனை சம்பந்தப்படுகிறது. இரண்டாம் திருமணம் செய்வதற்கு இஸ்லாம் அனுமதிக்கிறதா, அல்லது கணவன் மரணித்தால் அதனுடன் வாழ்க்கைக்கு பெண்ணும் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று இஸ்லாம் வலியுறுத்துகிறதா? இஸ்லாமிய கோட்பாடு என்னவென்றால், இஸ்லாம் உலக தேவைகளை உலகிலே ஒருவன் மனிதனாக நல்லொழுக்கம் உள்ளவனாக வழி தவறாமல் வாழ்வதற்கான சகல வழிகாட்டல்களையும் இஸ்லாம் கொடுத்திருக்கிறது எல்லா துறையிலும். சரி, ஒரு பெண் வாலிப பெண், நல்ல வாலிபத்தன்மையில் இருக்கிறார், திடீரென கணவன் மரணித்து விட்டார். உதாரணத்துக்கு 25 வயது என்று வைத்துக் கொள்வோம். சரி, 25 வயது வாழும் வயசு, ஆசைகள் மேலோங்கி போயிருக்கும் வயசு, எல்லா ஆசைகளும் உயிரோட்டமாக இருக்கின்ற காலம். எனவே கணவன் மரணித்ததற்காக இந்த பெண் பலியாகுவதா? இப்படி கணவன் மரணித்தால் இரண்டாம் திருமணம் கூடாது என்று சொன்னால் இந்த பெண்ணுடைய ஆசைகள் தேவைகள் எப்படி நிறைவேற்றப்படும்? எனவேதான் நிறைய பேர் தவறான வழிகளில் ரகசிய உறவுகள் இருந்து கொண்டிருக்கிறார். இஸ்லாம் என்ன சொல்கிறது? இல்லை, கணவன் மரணித்ததற்காக நீ உனது வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது, மாறாக நீ இரண்டாம் திருமணம் செய்து கொள்ளலாம், உன்னுடைய வாழ்க்கையை தொடரலாம், ஒழுக்கமிக்க சமுதாயத்தை உருவாக்கலாம், நல்லொழுக்கமல்ல சமுதாயத்தை சந்ததியினரை உருவாக்கலாம், எனவே இஸ்லாம் இப்படிப்பட்ட விதிமுறைகள் சட்டங்களை வகுத்ததன் மூலமாகத்தான் நிறைய ஒழுக்க சீர்கேடுகள் சமூக சீர்கேடுகள் பாதுகாக்கப்படுகிறது. அதிலிருந்து சமுதாயம் பாதுகாக்கப்படுகிறது. எனவே முஸ்லீமான ஒரு பெண் அல்லது இஸ்லாத்திலே இருக்கின்ற ஒரு பெண் தன்னுடைய கணவனை இழந்தால் இரண்டாம் திருமணம் முடிப்பதில் எந்த விதமான இடையூறையும் இஸ்லாம் விடுக்காது என்பது இந்த கேள்வியினுடைய பதிலா.
என் பேர் மணிண்டாங்க. நான் அப்துல் லத்தீப் அல்ஜாஃபர்ல டிரைவரா இருக்கேன். இப்ப இயற்கையா வர தாடி ஏன் கட் பண்றீங்கன்னு கேட்டீங்க, சுன்னதி.
சகோதரர் மணிகண்டன், ரொம்ப நேரம் யோசிச்சு ஒரு நியாயமான கேள்வி கேட்டுக்கிறேன். இயற்கையா வர தாடி வெட்டு கண்டனே யோசிச்சுட்டே இருந்து கரெக்டா இதை மட்டும் ஏன் வெட்டுறீங்க? அதனால அருமையான கேள்வி, நம்ம அப்ரிசியேட் பண்றோம். நல்ல சிறப்பான ஒரு கேள்வி கேட்டுக்கிற, நல்ல யோசிச்சு கேட்டுக்கிறீங்க. இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் முதல்ல நான் ஒரு அடிப்படை சொல்லி காட்டுகிறேன். அந்த அடிப்படையில் இறைவன் எதை செய்ய வேண்டும் என்று சொன்னாலும் நபிகள் எப்படி செய்ய வேண்டும் என்று வழிகாட்டினார்களோ அதை செய்ய வேண்டும். இந்த அடிப்படையில் சுன்னத்து செய்வது என்று சொல்வது எல்லா இறை தூதர்களையும் வழிகாட்டுதலாக வந்திருக்கிறது. ஏபிரகாம் என்று சொன்ன இறை தூதர் இந்த சுன்னத்தை செய்திருக்கிறார். இந்த சுன்னத்தை செய்வதன் மூலமாக பாரிய மருத்துவரீதிய நன்மைகள் இருக்கின்றன என்பதை இந்த மார்க்கத்தை பின்பற்றுவதன் அடிப்படையை விட்டுவிட்டு பார்த்தீர்கள் என்று சொன்னால் மிக அதிகமான நன்மைகள் சுன்னத்தை செய்வதில் இருக்கின்றன. அப்ப இறைவன் நமக்கென்று ஒரு கட்டளை இடுகிறான் என்று சொன்னால் சில சந்தர்ப்பத்தில் இயற்கையாக வருவதையும் வெட்ட வேண்டிய சூழல் ஏற்படுகிறது. அதை செய்வதன் மூலமாக நமக்கு பல நன்மைகள் இருக்கின்றன. உதாரணமாக குழந்தை பிறக்குது, தொப்புள் கூடியோடு பிறந்தாலும் வெட்டிதான் ஆகணும். வெட்டிதான் வெட்டிதான் உலகத்துக்கே வர்றாங்க. அப்புறம் முடிஞ்சு போட்டு அதை வெளியே எடுத்துடணும். அப்ப சில வெட்டுகள் தேவைப்படுகிறது. அது எது இவைகளை எல்லாம் இப்படி செய்கின்ற பொழுது நமக்கு பலன் தருமோ, அவைகள் எல்லாம் நன்மை பயக்குமோ, அவைகளை மார்க்க சட்டமாகவும் இஸ்லாம் தருவது இஸ்லாத்தினுடைய சிறப்பு. அப்ப மார்க்கத்தை பின்பற்றினாலும் உங்களுக்கு என்ன கிடைச்சது? மருத்துவ ரீதியான நன்மை கிடைக்கிறது. உதாரணமாக சுன்னத் செய்வதால் என்ன மருத்துவ நன்மை என்று பாத்தீங்கன்னா நிறைய நன்மை இருக்கு. அதாவது பல்வேறு பாலியல் சம்பந்தப்பட்ட வியாதிகள், அந்த ஆண் உறுப்பில் வரக்கூடிய வியாதிகளாக இருந்தாலும் சரி, ஏனென்று சொன்னால் சரியான முறையில் அந்த தோல் நீக்கப்படவில்லை என்று சொன்னால் அங்கு சரியான முறையில் சுத்தம் செய்ய முடியாது. ஆகையினாலே பல்வேறு நோய்கள் வருவதற்கு சாத்தியம் இருக்கிறது. சில பேருக்கு சில நோய்கள் ஏற்பட்டால் மருத்துவர்கள் அதற்கு ட்ரீட்மெண்டாக சுண்ணத்தை செய்கிறார்கள். ஆனால் சுண்ணத்தாக செய்வதில்லை, ட்ரீட்மெண்ட் என்று அந்த பகுதியை தோலை நீக்கி விடுவார்கள். இதை மேலை நாட்டிலே பல மக்கள் தங்களுக்கு மருத்துவ நோக்கத்திற்காக இந்த சுண்ணத்து போன்ற விஷயங்களை செய்வதை பார்க்கிறோம். அதே போல பாலியல் நோய் பரவாமல் இருப்பதற்கு சுண்ணத்து செய்வது மிகச்சிறந்த ஒரு வழிமுறையாக இருக்கிறது. சில ஆண்டுகளுக்கு முன்னால் ஆப்பிரிக்க நாட்டிலே எய்ட்ஸ் எங்கே அதிகமாக இருக்கிறது, எங்கே குறைவாக இருக்கிறது என்பதையும், எந்த பகுதியில் வாழக்கூடிய மக்கள் சுன்னத்து செய்தவர்களாக இருக்கிறார்கள், சுன்னத்து செய்யாதவர்களாக இருக்கிறார்கள் என்பதையும் ஒரு ஆராய்ச்சி செய்தார்கள். ஆராய்ச்சி செய்து பார்க்கின்ற பொழுது எந்த பகுதியிலே எய்ட்ஸ் கம்மியாக இருக்கிறதோ அந்த பகுதியிலே சுன்னத்து செய்தவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். சுன்னத்து செய்தவர்கள் என்று சொன்னால் ஆப்பிரிக்காவில் யார் சுன்னத்து செய்கிறார்கள்? முஸ்லீம்கள். அப்ப சுன்னத்து அதிகமாக செய்யக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய பகுதியில் எய்ட்ஸ் கம்மியாக இருக்கிறது. இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த சில அறிஞர்கள் எய்ட்ஸை தடுப்பதற்கு சுண்ணத்து செய்வதை ஒரு வழிமுறையாக, மருத்துவ வழிமுறையாக கூட நாம் சொல்லலாம். ஆனால் அதுல வந்து மக்கள் மத்தியிலே வந்து அது எடுபடாமல் போகக்கூடிய பல காரணங்கள் இருக்கிறது. இஸ்லாமிய கொள்கையின் சம்பந்தப்பட்டது என்ற காரணத்தினால் அதை வலியுறுத்தி சொல்லாமல் இருக்கிறார்கள். ஆகவே தாடியை வெட்டாமல் இருங்கள், இதை வெட்டுங்கள், இதன் மூலம் உங்களுக்கு நன்மை இருக்கிறது பொதுவாக உலக வாழ்க்கையின் அடிப்படையில். அதே போல இந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய மக்களுக்கு இதை செய்வதன் மூலமாக இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றினால் நன்மை இருக்கிறது. இன்னொரு விஷயம் என்ன சொன்னா, இஸ்லாம் வளரக்கூடியதான் விட்டுருன்னு சொல்லல, சிலத்துல விஷயத்தை வெட்டிதான் முடி வளர்த்து அப்படியே விட்டுருன்னு சொல்லல. வெளியே வரக்கூடிய தாடிக்கு தாடியை விடுங்கள் என்று நபிகளார் கட்டளையிடுகிறார்கள். நகை வளர்ந்தா நகத்தை வெட்டுங்க, ஏன்னா அடுத்த ஒரு நாள் நகத்தை வெட்டி கட்டக்கூடாது. அதனால வெற்ற விஷயத்தை மொத்தமா சொல்லிட்டு நகத்தை வெட்டுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதே போல அக்குளில் இருக்கக்கூடிய முடி, மர்மத்தால் இருக்கக்கூடிய முடி நீக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அது சுகாதாரமானது. அப்ப சுகாதாரமா இருக்க வேண்டும் எப்படி இருக்க வேண்டுமோ அதற்கு எல்லா வழிமுறையும் சொல்லப்படும். இப்ப தாடி எல்லாம் இங்க செய்ய பண்ணிட்டே இருந்தீங்க, தாடி விஷயத்தை முதல்ல சொல்லி முடிச்சு திரும்ப தாடி சொன்னதுனால இது நிறைய நன்மை இருக்கு. முதலுக்கு இப்ப காலையில நீங்க தாடி ரெகுலரா சேவ் பண்ணக்கூடியவங்க, அவசரமா ஒரு மீட்டிங் காலையில இருந்து போகணும், சேவ் பண்ணாம போக முடியுமா? உங்களால சேவ் பண்ணாம போனாலே உங்களை பார்த்தவொடனே ஏன் சோகமா இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன காரணம்? நீங்க சேவ் பண்ணாம இருந்ததுனால இப்ப என்னை மாதிரி ஆள் போனா பிரச்சனையே இல்லை, எல்லாம் நம்ம ஒரே லுக்கு, டிஃபரன்ஸ் கிடையாது. அதனால பல நாளைக்கு நீங்க வந்து எழுந்த வேண்டாம், டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். பல ப்ராஜெக்ட் பண்ணதுனால வேலை செய்யறதுக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குது. அதுல தாடி என்ன வந்து சேவ் பண்ணிக்க முடியுமா? அப்ப இதெல்லாம் வந்து பல வகையில உங்களுக்கு ஃபாயதா இருக்கு. பெரியாட்ட போய் கேட்டதுக்கு அவர் பல விஷயத்த சொன்னாரு, பிளேடு மிச்சம், அது மிச்சம், இது மிச்சம், அவரு பெரிய லிஸ்ட் சொல்லியிருக்காரு தாடி வைத்திருப்பதுக்கு என்ன காரணம். இப்ப தாடி வைத்தல நிறைய ஃபாயதா இருக்குது என்பதையும் மீண்டும் ஒரு தரம் இந்த சந்தர்ப்பத்திலே சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். சுண்ணத்து செய்வது மருத்துவ ரீதியில் மிக மிக பயன் தரக்கூடியது. ஆகவே இது சீரியஸான மேட்டர். மருத்துவ ரீதியில் உங்களுக்கு நன்மை வேண்டும் என்றால் நீங்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வது கொள்ளாத தனி விஷயம். சுண்ணத்தை செய்வதை நான் உங்களுக்கு வலியுறுத்துகிறேன். மக்கா மதீனாவிலே வணங்குகின்ற பொழுது பெண்களுக்கு சம உரிமை கொடுத்திருக்கிறார்கள். மற்ற பள்ளிவாசல்களிலே பெண்களுக்கு சம உரிமை ஏன் கொடுக்கவில்லை? இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படையை பொறுத்தவரைக்கும் பெண்கள் பள்ளிவாசலில் சென்று தொழ வேண்டும் என்பது கட்டாயம் இல்லை. ஆண்கள் பள்ளிவாசலில் சென்று தொழ வேண்டும் என்பது கட்டாயம். பள்ளிவாசல் இருக்கின்ற பொழுது ஆண் பள்ளிவாசலுக்கு போகாமல் வீட்டில் தொழ முடியுமா என்றால் அவனுக்கு அனுமதி கிடையாது. அவன் கட்டாயம் பள்ளிவாசலுக்கு போய் தான் தொழுதாக வேண்டும். பெண்கள் கட்டாயம் பள்ளிவாசலுக்கு போக வேண்டும் என்று அவர்களுக்கு கடமை இல்லை. ஆனால் பெண்கள் பள்ளிவாசலுக்கு வர வேண்டும் என்று ஆசைப்பட்டால் வருவதற்கு அனுமதி உண்டு. அதே சந்தர்ப்பத்தில் எந்த பள்ளிவாசலிலே பெண்கள் வந்து தொழ வேண்டுமோ அந்த பள்ளிவாசலிலே பெண்கள் தொழுவதற்குரிய வசதிகள் இருக்க வேண்டும். ஆண்கள் தொழுவதற்கே இடம் இல்லைன்னு வைங்க, அங்க கட்டாயமா பெண்களுக்கு சம உரிமை கொடுக்கொண்டு உள்ள வைக்க முடியாது. அப்ப என்ன தொழுது என்ன பால்பட்டு போய்விடும். பெண்களுக்குள்ள தனி வசதி ஏற்பாடுகள் இருந்தால் அந்த பள்ளிவாசல்களில் தொழலாம். தம்மாமலே பல பள்ளிகளில் பெண்கள் தொழலாம், தொழுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனா எல்லா பள்ளிகளிலும் என்ன கிடையாது, அந்த வசதிகள் இல்லை. அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு கடமை இல்லாதது அவர்களுக்கு ஒரு பெரிய அறுக்குடை. உதாரணமாக பெண்கள் பிரசவத்திலே இருப்பார்கள், பிரெக்னண்டாக இருப்பார்கள், அப்ப கட்டாயமா தொழுன்னு எப்படி தொழுவாங்க? வீட்டிலேயே உள்ள வேலையை செய்ய முடியாமல் சிரமப்பட்டு விடுறாங்க. இங்கே பெண்களை வந்து அது அதாவது கருத்தரித்தவர்களாகவோ அல்லது பிரசவத்திற்கு பிறகு யாராவது தங்களது குடும்பத்தில் வைத்திருந்தால் அவங்களுக்கு தெரியும் உள்ள வேலையை செய்வதற்கு இங்கே சிரமப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதுல பள்ளிவாசலுக்கு போய் தொழுனா எப்படி சொல்லுவாங்க? குழந்தை வச்சுட்டு பள்ளிவாசலுக்கு வாங்க எப்படி வருவாங்க? ஆக அவர்களுக்கு ஒரு அன்பு ஒரு கிருபையாக இறைவன் இந்த கட்டளைகளை கொடுத்திருக்கின்றால் நீங்க சிரமப்பட வேண்டாம், நீங்க ரிலாக்ஸ்டா உங்க வசதிக்கு வீட்டில் தொழுகிறீங்க என்ற உரிமை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கஷ்டப்படுத்தவில்லை அவர்களை. ஆண்கள் அப்படி இல்லை, அவன் எல்லா டைமும் குழந்தை பிறந்தாலும் அவன் ஒரே மாதிரி தான் இருப்பான், ஒய்ஃபு பிரெக்னண்டா இருந்தாலும் அவன் ஒரே மாதிரி தான் இருப்பான், அவனுக்கு ஒரு பிரச்சனை இல்லை, கரெக்டா இல்லையா? ஆணுக்கு எதாவது டிஃபரன்ஸ் பிள்ளை பிறக்கிறாங்க, ஏன்பா வீக்கா இருக்கிறீங்க, இல்ல ஒய்ஃபு டெலிவரி அப்படி சொல்ல முடியுமா? அப்படி சொல்ல முடியாது. ஆண் அதே மாதிரி ஸ்டெம்பா தான் இருக்கு போவன். அதனால நீ எல்லா டைம் போப்பா பள்ளிக்கு, உனக்கு என்ன கிடையாது, பெர்மிஷன் கிடையாது. ஆகவே ஆணுக்கு கடமை, பெண்ணுக்கு உரிமை உண்டு. வசதி வாய்ப்புகள் இருக்கக்கூடிய இடத்துல அந்த உரிமை கொடுக்கப்படுகிறது. ஊர்ல சில மக்கள் தவறாக இதை கொடுப்பதில்லை. ஆனால் இன்றைய விஷயத்தை விளங்கிய பிறகு இந்தியாவிலும் தமிழ்நாட்டிலும் பல பகுதிகளிலும் பெண்கள் பள்ளிவாசலை தொழுவதற்கு உரிமை கொடுக்கப்படுகிறார்கள். கேள்வி குறிப்பேடுல வரக்கூடிய சில கேள்விகள் ரொம்ப குயிக்கா முடிச்சிடும். கேள்விக்கு பதில் 786 என்பது என்ன? 786 என்பது முஸ்லீம்களின் சிலர் சரியான முறையில் மார்க்க அறிவு இல்லாமல் 786 என்று சொன்னால் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்வதற்கு உரிய ஒரு நம்பர் கணக்காக அதை கருதி உபயோகித்து வருகிறார்கள். அரபியிலே அபிஜத்து கணக்கிற ஒரு கணக்கு இருக்கிறது. ஒரு எழுத்துக்கு ஒரு நம்பர், அலிஃப் என்று சொன்னால் ஒரு நம்பர், பா என்று சொல்லக்கூடிய எழுத்துக்கு இன்னொரு நம்பர். அப்ப பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற அரபி வார்த்தையிலே ஒரு ஒரு எழுத்துக்கும் அதனுடைய நம்பரை போட்டு கூட்டினா என்ன வருது? 786 என்று வருகிறது. ஆனால் இந்த 786 நம்பர்ல வேற வார்த்தையில் வரலாம். அந்த அடிப்படையில் இந்த நம்பரை உபயோகிக்கிறார்கள். இது இஸ்லாத்துடைய அடிப்படை இல்ல. இப்ப உதாரணமா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆளுடைய பேரை சொன்ன அப்துல் காதர் அப்படின்னு சொன்னா அவர் நம்பர் போட்டு கொண்டா எவ்வளவு வரும்? எவ்வளவு வரும்? 715 வரும். ஹலோ 715 இங்க வாங்க அப்படின்னு கூட்டா ஒத்துக்கிற முடியுமா? அப்படி சொல்ல முடியாது. அப்ப தொழுகிறதுக்கு அல்ல ஒரு பெரிய சூரா ஓதணும், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மான் இர்ரஹீம் மொத்தமா கூட்டா என்ன வரும்? ஒரு நம்பர், 100,000 ஏதோ ஒரு நம்பர் வரும். மொத்தமா 100,000 சில்லறை சொன்னா ஒத்துக்க முடியுமா? அப்படி ஒத்துக்க முடியாது. அப்ப இது விஷயம் தெரியாமல் தவறாக செய்கிறார்கள். இதை இப்பொழுது முஸ்லிம்கள் மத்தியிலே பிரச்சாரங்கள் வலுப்பட்டு அவர்களுக்கு விஷயங்கள் தெரிந்த பிறகு இதை தவிர்த்துக் கொள்கிறார்கள். இப்ப இந்த 786 முன்னாடி பார்த்த அளவுக்கு பாக்கறீங்களா? இதை ரொம்ப குறைஞ்சிருக்கும். ஆக இதுதான் அதனுடைய விஷயம். இஸ்லாத்திலே தொலைக்காட்சி பார்க்க அனுமதி உண்டா? இந்த கேள்வி இந்த மீட்டிங்ல தவறு. ஏன் தவறு? நாங்களும் தொலைக்காட்சி படம் காட்டிட்டு வராங்க. நாங்களே படம் காட்ட வரைக்கும் தவறா? என்று சொன்னால் தவறில்லை என்பது தெளிவு. ஏன் அதனாலதான் நாங்களே நினைஞ்சோம், ஒரே குறும்படத்தை காட்டினோம். இங்க என்னவென்று சொன்னால், எவைகளை எல்லாம் நேரடியாக பார்ப்பதற்கு அனுமதி உண்டோ அவைகளை எல்லாம் தொலைக்காட்சியில் பார்க்கலாம், எவையெல்லாம் நேரடியாக பார்ப்பதற்கு அனுமதி இல்லையோ அதையெல்லாம் தொலைக்காட்சியில் பார்ப்பதற்கு அனுமதி இல்லை. முடிஞ்சதா? தொலைக்காட்சியில் ஒண்ணு போய் அன்னைக்கு பதில் சொன்னாங்க தொலைக்காட்சியில் பார்க்கலாம்னு டக்குன்னு எல்லாத்தையும் பார்க்க தொடங்கிவிடாது, அப்படி அனுமதி இல்லை. எதை நேராக பார்ப்பதற்கு அனுமதி மார்க்கத்தில் இல்லையோ அவைகளை தொலைக்காட்சியில் பார்க்கலாம், நேர பார்ப்பதற்கு எது அனுமதி இருக்கோ அதை தொலைக்காட்சியில் பார்க்கலாம். சபரிமலை செல்பவர்கள் பள்ளிவாசலுக்கு சென்று அதன் பின்னரே மலைக்கு செல்கிறார்கள், அதை பற்றி தங்களின் கருத்து. சபரிமலைக்கு செல்லக்கூடியவர்கள் அதுக்கு போவதற்கு முன்னாடி ஒரு இதுக்கு போறாங்க, என்ன பேர் அது, ஏதோ ஒரு ஒரு இது, அந்த சபரிமலை மேலே ஏறதுக்கு முன்னாடி கீழே அந்த இதுக்கு போயிட்டு போவாங்க, போய் ஒரு குச்சி ஏதோ எடுத்துட்டு அங்கேருந்து போவாங்க. அப்படிதானே நீங்க போயிருக்கீங்க, அப்ப அது மாதிரி போவாங்க. அதை பத்தி உங்கள் கருத்து என்ன வேண்டும் சொன்னால், இதை சிலர் வந்து நாங்களும் எல்லாத்தையோட ஒன்று நடக்கிறோமே என்று சொல்வதற்காக சொல்லியிருந்தால் கூட இஸ்லாத்தை பொறுத்தவரைக்கும் இஸ்லாத்திய கொள்கை ரொம்ப தெளிவு. ஏன்னு சொன்னால், முஸ்லீமே தர்காக்கு போன தப்பு நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம், முஸ்லீமே தர்காக்கு போறது தப்பு நாங்கள் சொல்லிட்டு இருக்கிறோம். அப்போ முஸ்லீம் இல்லாதவர்கள் தர்காக்கு போறது வந்து இப்படி அதே மாதிரி தப்பு தான். ஏனென்றால் இஸ்லாம் இறைமை தவிர யாரையும் வணங்கக்கூடாதுன்னு சொல்கிறார். அப்ப அதுதான் அதனுடைய அடிப்படை. இஸ்லாத்தின் ஆட்சியை பற்றி ஒரு கேள்வி இருக்குது, இஸ்லாத்தின் ஆட்சியை பற்றி ஒரு கேள்வி இருக்கிறது. நம்ம அதை தெளிவாக அந்த கேள்வியை பற்றி சொல்லவில்லை என்று சொன்னால் கூட இஸ்லாத்துடைய ஆட்சி பற்றி சுருக்கமான விஷயம் என்னவென்று சொன்னால், இஸ்லாத்தின் ஆட்சி இஸ்லாமிய சட்டத்திட்டத்திற்கு உட்பட்டு திருக்குறானும் இறைவேதமும் இந்த நபி மொழியும் எதை சொல்லுகிறதோ இந்த அடிப்படையிலே யாரும் ஆட்சி செய்யலாம். எந்த அடிப்படையில் ஆட்சி செய்யப்படுகிறது என்பதுதான் முக்கியம். சில பேர் நினைப்பாங்க ஜனநாயகம் தான் சிறந்த கொள்கை, சிறந்த வழிகாட்டு. இப்ப ஜனநாயகத்தின் அடிப்படையில் செய்யக்கூடிய ஆட்சி எப்படி இருக்குது, சிறப்பாக இருக்கிறதா என்றால் பல இடங்களில் சிறப்பாக இல்லை. பல இடங்களில் ஜனநாயகத்திலே நீங்கள் வாக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்பதற்கு உங்களுக்கு உரிமை இல்லாத, நீங்கள் விரும்பாத படம் நடக்கிறார். உதாரணமாக இந்திய நாட்டில் ஜனநாயகம் எப்படி இருக்கு, ஒரு பகுதியிலே வாக்கெடுப்பு நடக்கிறது, அதுல வந்து 100 பேர் ஓட்டு போட்டாங்கன்னு சொன்னால் 30 ஓட்டு ஒருத்தர் வாங்கியிருப்பாரு, இன்னொருத்தர் 25 ஓட்டு வாங்கியிருப்பாரு, இன்னொருத்தர் 200 ஓட்டு வாங்கியிருப்பாரு, இப்படியாக மொத்தம் 100 ஓட்டு, 30 ஓட்டு வாங்கியவர் என்ன ஆவாரு, வெற்றி பெற்றவராக மாறிவிடுகிறார். கரெக்டா இல்லையா? இதுல என்ன வளர்ந்து பாக்கி 70 பேரு இவனை வேண்டாம் நடத்திருக்கிறாங்க. கரெக்டா இல்லையா? 70 பேர் வேண்டாம் யாரும் சொல்றாங்களோ அவன் தான் என்ன செய்யறான், ஆட்சியாளராக வருகிறான். அப்ப இது என்ன ஜனநாயகம்? அப்ப அது அப்படி இல்லை. இஸ்லாமிய அடிப்படையில எந்த அடிப்படை ஆட்சி செய்யப்படுகிறது என்பது முக்கியம். இப்ப ஜனநாயக கொள்கை என்று வருகின்ற பொழுது உதாரணமாக நீங்க பாருங்க, ஜனநாயகம் என்று சொன்னால் சட்டமன்றம், அந்த பேர் என்னது, சட்டமன்றம். என்ன சட்டமன்றம் என்றால் என்ன, அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகை இருந்தால் சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம் உண்டு. கரெக்டா இல்லையா? சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம் மனிதனுக்கு கொடுக்கப்பட்டால் நினைத்த மாதிரி சட்டம் இயற்ற அதிகாரம் கொடுக்கப்பட்டால் என்ன நடக்கும்? இன்றைக்கு இந்திய நாட்டிலே ஓரின புயல் புணர்ச்சி குற்றம் என்று சொல்வதற்கு தடை உண்டா இல்லையா? இன்னைக்கு என்ன சட்டம், ஓரின புணர்ச்சி செய்வதை குற்றம் என்று சொன்னால் அது தவறு. முன்னாடி அது இந்திய நாட்டிலே குற்றமாக இருந்தது. எது ஓரின புணர்ச்சி செய்வதை குற்றமாக இந்திய நாட்டின் சட்டத்தில் இருந்தது. இன்னைக்கு அதை குற்றம் என்று சொன்னால் குற்றம். என்ன காரணம், சட்டம் இயற்றக்கூடிய உரிமை. அப்ப மக்களா சட்டம் இன்னும் கொஞ்ச நாள் போனா ஓரின புரட்சி செய்யவில்லை என்றால் குற்றம் சொன்னாலும் சொல்லுவோம். அப்ப என்ன அர்த்தம், மக்கள்கிட்ட கையில கொடுத்தா இப்படிதான் நடக்கும். ஆகவே இறைவன் மக்களுக்கு எந்த சட்டம் சரியோ அப்படி பின்பற்றுவதற்கு சட்டத்தை தந்திருக்கிறார். அந்த அடிப்படையில் யார் ஆட்சி செய்தாலும் அந்த அடிப்படை சரியா இருக்கிற வரைக்கும் அந்த ஆட்சி சரியான ஆட்சிதான் என்பதுதான் அடிப்படையான அளவுகள். இந்த ஆட்சிக்கு பின்னணியிலே வழிகாட்டுவதற்கு ஷூரா, அதாவது அட்வைஸ் கமிட்டி ஒன்று இருக்கும். அது யாரு, அறிஞர்கள், அந்தந்த துறையிலே திறமையானவர்கள் அட்வைசரி கமிட்டியாக இருந்து அந்த ஆட்சியாளருக்கு அட்வைஸ் செய்வார்கள். அப்ப இதுதான் ஆட்சியை பற்றிய அடிப்படை.
என் பேரை ஏற்கனவே அறிமுகப்படுத்திட்டேன். இவ்வளவு நேரம் சிறப்பாக பேர் செபாஸ்டின் ரசாயன கமல் ஒர்க் பண்றேன். இவ்வளவு நேரம் எல்லா கேள்விகளும் சிறப்பாக நல்ல பதில்களை தந்திருந்தீங்க, ரொம்ப நன்றி. இன்னும் நல்ல கோட்பாடுகளை நல்ல விதமா நாங்க பண்ணிட்டு இருக்கோம் எங்க முஸ்லீம்ல அப்படின்னு சொன்னீங்க. இது நிறைய விதமான தீவிரவாதங்கள், தீவிரவாத நிகழ்ச்சிகள் நிறைய நடக்குது. இதை பண்றது யாருன்னு கேட்டா ஒரு இந்து சமயத்தை சேர்ந்த ஒரு குப்பை கோவிந்தசாமி கந்தசாமி இவங்க இல்ல, ஒரு கிறிஸ்தவனை சேர்ந்தவன ஒரு கிறிஸ்டின் ஜோசப் இவங்க இல்ல. ஆனா நேம் அடிப்படை பார்த்தா ஒரு முகமது ஹுசேன், ஒரு முகமது ஜாடு தான். இது காரணம் என்ன?
நான் எங்க இந்த கேள்வி வராமலே போயிருக்கேன். நல்ல காலம் நீங்க காப்பாத்தினீங்க. செபாஸ்டியன் என்ற சகோதரர் கட்டாயமாக கேட்கப்பட வேண்டிய ஒரு கேள்வி கேட்டாங்க. அந்த கேள்வி என்னவென்று சொன்னால், தீவிரவாதம் என்று வந்துவிட்டா எல்லாம் உங்களால் தான் நீங்க தெரியும். மற்ற யாரும் செய்யவில்லையே என்றும் கேள்வியில் இருக்கிறது. இது வரைக்கிறோம், நீங்க அப்படிதான் கேள்வி கேட்டீங்க. இன்றைய காலகட்டத்தில் ஊடகத்தின் மூலமாக நமக்கு திணிக்கப்படக்கூடிய கருத்து என்னவென்றால், எல்லா முஸ்லீம்களும் தீவிரவாதிகள் என்று நாம் சொல்லவில்லை, ஆனால் எல்லா தீவிரவாதிகளும் முஸ்லீம்கள் தான் என்ற கருத்தை பரப்புகிறார்கள். எல்லா தீவிரவாதிகளும், எல்லா முஸ்லீம்களும் தீவிரவாதிகள் இல்லை, ஆனால் எல்லா தீவிரவாதிகளும் முஸ்லீம்கள் தான் என்ற கருத்தை பரப்புகிறார்கள். இது உண்மையா? நடுநிலை ஆராய்ச்சி பண்ணணுமா இல்லையா? நடுநிலை ஆராய்ச்சி பண்ண உண்மையா என்று பார்த்தால் நிச்சயமாக உண்மை இல்லை. நமக்கு ஏகப்பட்ட உதாரணம் சொல்ல முடியும். லேட்டஸ்ட் நடந்த ஒரு உதாரணம், ஏப்ரல் 6 தாண்டவடை என்று சொல்லக்கூடிய இடத்துல, சத்தீஸ்கர்ல உள்ள அந்த பகுதியில மாவோயிஸ்ட் இடதுசாரி மக்கள் 76 CPRF சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஜவான்களை கொலை செய்திருக்கிறார்கள். இந்திய நாட்டில் ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு தாக்குதல், இந்திய படைக்கு எதிராக இதுதான். இவ்வளவு பெரிய தாக்குதல் யாருமே செஞ்சது கிடையாது. இது யார் செஞ்சா? இடதுசாரி மாவோயிஸ்ட் தீவிரவாதம். இது முஸ்லீமா? ஒரு உதாரணம் ஒண்ணு. அப்ப நம்ம அடிப்படையில் அந்த சிந்தனை எப்படி ஏற்படுது பாருங்க. இதுக்காக ஊடகம் அப்படி திணிக்குது. மாவோயிஸ்ட் தான் இன்று இந்தியாவுக்கு மிக பெரும் அச்சுறுத்தல், இந்திய இறையாண்மைக்கு அச்சுறுத்தல். மற்ற ஒண்ணு பிரச்சனை, சும்மா அங்க குண்டு வெடிச்சா, இங்க குண்டு வெடிச்சா, அவனை பிடிக்கிறான் போறான், ஒண்ணும் இல்ல. சொல்றதுக்கு தான் நல்லா இருக்குது, ஆனால் உண்மையிலே இறையாண்மைக்கு அச்சுறுத்தல் யாரு? இன்று இந்திய நாட்டிலே இடதுசாரி தீவிரவாதிகள் ஆகிய மாவோயிஸ்டுகள். ஏன் அந்த தீவிரவாதம் வந்தது, அவர்களுக்கு நியாயம் இருக்கிறதா? இதை நாம் பேச வரவில்லை, அது தனி சப்ஜெக்ட். அதை பற்றி அவரவர்கள் அந்தந்த அரசுகள் கவனிக்க வேண்டும். மக்களை நல்லபடியாக கவனிப்பது அரசுடைய பொறுப்பு. ஆனால் தீவிரவாதம் என்ற இந்த அடிப்படையில் பார்த்தோம் என்று சொன்னால், இன்று மிக பெரும் அச்சுறுத்தல் மாவோயிஸ்டுகள். இது ஒன்னாச்சா? இந்திய வரலாற்றை பாருங்கள். இந்திரா காந்தி அவர்களை கொலை செய்தார் சீக்கியர்கள், அப்ப முஸ்லீம் இல்ல, சீக்கிய தீவிரவாதம். ராஜீவ்காந்தியை கொலை செய்தது யார்? தமிழ் தீவிரவாதம், முஸ்லீம்கள் இல்லை. அப்ப இதுல இருந்து வெளியே பல தீவிரவாத நிகழ்ச்சிகள் இந்தியாவில் முஸ்லீம்கள் செய்யப்படவில்லை. அதே மாதிரி வடபக்கம் பாத்தீங்கன்னா உல்ஃபா தீவிரவாதம், அதே போல பல தீவிரவாத நிகழ்ச்சிகள் இந்தியாவில். அதே மாதிரி சீக்கியர்கள் ஒரு காலத்தில் பெரும் தீவிரவாதம் நடந்துச்சு. இப்படி பல தீவிரவாதம் இந்தியாவில் நடக்குது. அகில உலகத்தில் பாத்தீங்கன்னா ஹிட்லர், ஹிட்லர் எந்த மதத்தை சார்ந்தவன்? கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவன். 6 மில்லியன் யூதர்களை கொன்றார். முசோலினி பல மில்லியன் மக்களை கொன்றான். அவன் எந்த மதத்தை சார்ந்தவன்? இவர்கள் எல்லாம் கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர்கள். அமெரிக்காவிலே ஓக்லஹோமா என்று சொல்லக்கூடிய நகரில் ஒரு பெரிய பாம்பு அடிச்சிருக்கு. அதை செய்தது யாருன்னு சொன்னால் டிமோத்தி மெக்வே என்று சொல்லக்கூடிய கிறிஸ்தவர். அப்ப கிறிஸ்தவ அடிப்படையில் பல கிறிஸ்தவர்கள் பல தீவிரவாதத்தை செய்கிறார்கள், ஆனால் கிறிஸ்தவ தீவிரவாதம் என்று சொல்லப்படுவதில்லை. இதே போல நீங்கள் வரலாற்றை பார்த்தீர்கள் சொன்னால், புரொட்டஸ்டனிசம், ரோமன் கத்தோலிசிசம் இவைகளுக்கு இடையிலே கான்ஸ்டன்டைன் என்று சொல்லக்கூடிய மன்னர் காலத்தில் 325 கிபி 325 பல யுத்தங்கள் நடந்த, மில்லியன் கணக்கான மக்கள் மதத்திற்காக கொல்லப்பட்டார்கள். அது கிறிஸ்தவர்களால் செய்யப்பட்டது, அதுல முஸ்லீம்களுக்கு தொடர்பில்லை. வேர்ல்டு வார், 2 உலக யுத்தம், இதுல முஸ்லீம்களுக்கு பங்கு இல்லை. பல மில்லியன் கணக்கான மக்கள் கொல்லப்பட்டார்கள். இடதுசாரி தீவிரவாதம் உதாரணத்துக்கு சொன்னா, ஸ்டாலின், 30 மில்லியனுக்கு மேல மக்கள் சோவியத் யூனியன் கொல்லப்பட்டார்கள் ஸ்டாலினுடைய ஆட்சியினாலும் நடைமுறையினாலும். அதே போல பால்பாட், ஜெனரல் பால்பாட் ஒருத்தர் கேள்விப்பட்டீங்களா? பால்பாட் யாருன்னு சொன்னால், கம்போடியா என்ற பகுதியிலே அந்த நாட்டின் குடிமக்களின் கால்வாசி பேரை 25% மக்களை அவன் கொன்றான். அவனுடைய ஆட்சியினால் கொல்லப்பட்டார்கள். 25% நாட்டில் உள்ள மக்கள் கொண்டார்கள். இது இடதுசாரி கம்யூனிஸ்ட் தீவிரவாதம், இதெல்லாம் முஸ்லீம் கிடையாது. ஆனா இதெல்லாம் பாத்தீங்கன்னா முஸ்லீம் தீவிரவாதிகள் அவ்வளவு கூட்டிங்க. இந்த போல்பாடு செஞ்சதுல 1% வராது. நம்பர்ல பாத்தீங்கன்னா 1994 ருவாண்டா என்று சொல்லக்கூடிய பகுதியிலே ஒரு பெரிய தீவிரவாதம் நடந்தது. எப்படி என்று சொன்னால், அந்த நாட்டில் இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களாகிய டுட்சி என்று சொல்லக்கூடிய மக்களை, ஹூட்டூஸ் என்று சொல்லக்கூடிய பெரும்பான்மை மக்கள் இன சுத்திகரிப்பு செய்தார்கள். எந்த அளவுக்கு? 100 நாட்களில் 800,000 பேரை கொலை செய்தார்கள். 100 நாட்களில் 800,000 மக்களை கொலை செய்தார்கள். 800,000 பேரை கொலை செய்தார். என்னைக்கு நடந்துச்சு? 5 நூற்றாண்டுக்கு முன்னாடி நடந்த விஷயம் சொல்லிட்டு இருக்கிறேன். 1994 நம்ம கண்ணு முன்னாடி நடந்த சம்பவம். அப்ப நம்ம பார்க்க நமக்கு தெரியல. அப்ப எங்க ஒரு முஸ்லீம் ஒரு பாம்பு வைக்கிறா, ஒரு குண்டு வைக்கிறாங்க மட்டும் நமக்கு கண்ணு தெரியுது. என்ன காரணம் என்றால், அப்படி காட்டப்படுகிறது என்பதுதான் இங்க பிரச்சனை. முஸ்லீம்கள் யாருமே குண்டு வைக்கிறாரு, நான் அதை பத்தி பேச வரல. முஸ்லீம் 2 பேரும் குண்டு வச்சிருப்பான், பல பேர் குண்டு வைக்கிறாங்க, இவனும் குண்டு வச்சிருக்காங்க. குண்டு யார் வைத்தாலும், தீவிரவாதத்தை யார் செய்தாலும் அதை நாம் சப்போர்ட் பண்ண முடியாது. தீவிரவாதி தீவிரவாதி தான், அதுல எந்த சந்தை 2வது இடத்து கருத்துக்கும் இடமில்லை. அது முஸ்லீமோ முஸ்லீம் இல்லையோ, தீவிரவாதி தீவிரவாதியாகத்தான் பார்க்க வேண்டும், தீவிரவாதியாக கருத வேண்டும், அப்படித்தான் அவனை கண்டிக்க வேண்டும். இதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் எல்லா தீவிரவாதம் நீங்க தான் சரிங்கன்னு சொன்னா அது சரியாது. ஏன்னா நம்ம எவ்வளவு உதாரணம் காட்டிக்கணும். அதே மாதிரி மாலேகாவ் என்று சொல்லக்கூடிய பகுதியிலே
குண்டு வெடித்தது, முதல்ல முஸ்லீம் என்று சொன்னார்கள். பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா ஹேமந்த் கார்கரே என்று சொல்லக்கூடிய ஒரு வீர தீர அந்த அதன் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் யூனிட் ஒரு போலீஸ் அதிகாரி என்ன செய்தார், பல்வேறு இந்துத்துவ சக்திகளுக்கு அதன் பின்னணி இடம் இருக்கிறது என்று சொல்லி வரிசையா படிக்க தொடங்கினார். ஆனால் பார்க்கின்ற பொழுது அந்த தீவிரவாதம், பாகிஸ்தானில் வந்த தீவிரவாதம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த சம்பவத்திலே இவர் அநியாயகரமான முறையில் இழந்து விட்டார். இன்னைக்கு மாலைகாவ் சம்பந்தப்பட்ட அந்த புலனாய்வு என்ன ஆச்சுன்னு தெரியல. அப்ப முஸ்லீம் அல்லாதவர்கள் வருகின்ற பொழுது அது கண்ணுக்கு தெரியாம போயிருது, முஸ்லீம்கள் வருகின்ற பொழுது அது பூதாகரமாக காட்டப்படுகிறது. இதைத்தான் நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்ப இது வந்து அடிப்படையான விஷயம். பல சந்தர்ப்பத்தில் நீங்க பாத்தீங்கன்னா கோவை குடிவிடுப்புல பலரை அரெஸ்ட் பண்ணாங்க, கடைசியில் பார்த்தா பெரும்பாலும் மக்களை விட்டுட்டாங்க ஃப்ரீயா. குணமுடி அலிபாய் அரெஸ்ட் பண்ணினார்கள், பிறகு பார்த்தா அவர் மேல குற்றமே இல்லைன்னு விடுச்சாங்க, விடுவித்துட்டாங்க. அப்ப இது என்ன அர்த்தம், வெளியில் உள்ள மக்கள் நினைப்பார்கள் இவர் தீவிரவாதி, அதாவது இவர் அவர்கள் மதானி, மதானியை அரெஸ்ட் பண்ணினார்கள் கோவை குண்டுவெடிப்புல விட்டுட்டாங்க. ஆனா மக்கள் நினைப்பாங்க மதானி தீவிரவாதி நினைப்பார்கள், ஆனால் கோர்ட்ல நிரூபிக்கப்படல. அப்ப என்ன விளக்கு சொன்னால், மீடியா நமக்கு முஸ்லீம்கள் தீவிரவாதி என்ற கருத்தை திணிக்கிறார்கள், அப்ப திட்டமிட்டு மீடியா முஸ்லீம் எதிராக செயல்படுகிறது என்று நான் குற்றம் சாட்டுகிறேன். அது மட்டும் இல்லாம எப்படி தீவிரவாதத்தை தடுக்க வேண்டும் என்று சொன்னால், உதாரணமாக பாருங்க, குஜராத்திலே நரேந்திர மோடியினுடைய அரசிலே அரசும் காவலர்களும் இந்து தீவிரவாதிகளும் சேர்ந்து ஏறக்குறைய 2000 அதிகமான முஸ்லீம்களை கொன்றொழித்தார்கள், கொலை வெறியாட்டம் போட்டார்கள், பல கோடிக்கான சொத்துக்கள் சூறையாடப்பட்டன. ஆனால் இந்தியாவிலே இந்து சகோதரர் என்ன செய்திருக்க வேண்டும் என்று சொன்னால், இந்தியாவிலே களத்தில் இறங்கி எங்களது சக முஸ்லீம் சகோதரருக்கு எதிராக இப்படிப்பட்ட தீவிரவாதத்தை எப்படி நீ செய்வாய் என்று இந்திய நாட்டை அப்படி கொதிக்க வச்சிருக்க வேண்டும். ஆனால் யாரும் செய்யல, அப்படி செய்திருந்தால் தீவிரவாதம் வந்திருக்காது. இதே போல முஸ்லீம் எவனாவது குண்டு வச்சிருந்தா நாங்க இறங்கி எப்படி தான் நீ குண்டு வைப்ப என்று எதிர்த்து போராடி இருக்க வேண்டும். இப்ப வராது. அப்ப அவங்கவுங்க மக்கள் அந்தந்த மக்களுடைய தீவிரவாதத்தை கண்டிச்சு நம்ம எல்லாம் கைகோர்த்து செயல்பட்டோம் என்று சொன்னால் நம்ம அனைவரும் சேர்ந்து இந்தியாவிலே தீவிரவாதத்தை ஒழிக்க முடியும், அதை தொடர்ந்து உலகத்திலே தீவிரவாதத்தை ஒழிக்க முடியும், ஒழிக்க முடியும் என்பதை நான் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். இஸ்லாத்தின் பார்வையிலே ஒரு உயிர் கொலை செய்யப்படுவதை இஸ்லாம் மிக தீவிரமான குற்றமாக கருதுகிறது, சும்மா சாதாரண குற்றமாக கருதவில்லை. சூரா மாயிதா என்று சொல்லக்கூடிய 5:32 வசனத்திலே இறைவன் சொல்லி காட்டினான், ஒரு மனிதனை குற்றத்திற்கு தண்டனையாகவோ அல்லது அவன் பூமியிலேயே குழப்பத்தை விளைவித்தான் என்பதற்கு தண்டனையாகவோ இல்லாமல் அவனை ஒருவன் அநியாயமாக கொலை செய்தால் அவன் மனித சமுதாயத்தையே கொலை செய்து விட்டான் என்பதற்கு சமம். அப்ப இஸ்லாமிய பார்க்குது, ஒரு மனிதன் அநியாயமாக கொல்லப்பட்டால் மனித சமுதாயத்தை கொலை செய்து விட்டான் என்று கருதுகிறது, ஒரு மனிதனை காப்பாற்றினால் மனித சமுதாயத்தை காப்பாற்றினான் என்று இஸ்லாம் சொல்கிறது. இதுதான் இஸ்லாம் உயிர்களுக்கு கொடுக்கக்கூடிய விலை, உயிர்களுக்கு இந்த அளவுக்கு கண்ணியத்தை கொடுக்கிறது. அது முஸ்லீம் உயிராக இருந்தாலும் சரி, முஸ்லீம் அல்லாத உயிராக இருந்தாலும் சரி. திருக்குறள் இன்னொரு வசனத்தில் இறைவன் சொல்லி காட்டுகின்றான், நன்மையான காரியமும் தீமையான காரியமும் ஒன்றாக மாட்டாது, இது ஃபஅபில்லதி ஹி அஹ்சன் ஃபஇதல்லதி பைனகு வபைனஹு அதாவதுன் கஅன்னஹு வலியுன் ஹமீம். நன்மையான காரியமும் தீமையான காரியமும் சமமாக மாட்டாது, நீங்கள் நன்மையான காரியத்தை செய்வதை கொண்டு தீமையை தடுத்தால், நன்மையான காரியத்தை செய்வதை கொண்டு தீமையை தடுத்தால் உங்களுக்கும் இன்னொருவன் அவனுக்கும் பகைமை இருக்கிறதா இல்லையா, நீங்களும் உங்களது பகைவர்களும் உற்ற தோழர்களாக மாறிவிடுவீர்கள் என்று இஸ்லாம் சொல்கிறது. அப்ப உற்ற தோழர்களாக மாறக்கூடிய வழிமுறையை நாம் அனைவரும் சேர்ந்து செய்தோம் என்று சொன்னால் நாம் என்ன செய்யலாம், தீவிரவாதத்தை இந்தியாவிலே ஒழிக்க முடியும். திருக்குறானை இன்னொரு வசனத்தில் இறைவன் சொல்லி காட்டுகின்றான், தாவரும் அலல் பிர்ரி வத்தக்வா உலா தாவரும் அலல் இஸ்மி வல் உத்வான். திருக்குறானை இறைவன் சொல்லி காட்டுகின்றான், நீங்கள் நன்மையான விஷயத்திற்கும் இறையச்சத்திற்கும் ஒன்றோடு ஒன்று கை கொடுத்து தோளோடு தோள் நில்லுங்கள் என்று சொல்கின்றான். உலா தாவரும் அலல் இஸ்மி வல் உத்வான், மோசமான காரியங்களுக்கும் பகைமைக்கும் நீங்கள் கைகோர்த்துக் கொள்ளாதீர்கள், நீங்கள் தோளோடு தோல் நிற்காதீர்கள் என்று திருக்குறள் சொல்கிறது. ஆக இந்த அடிப்படையில் பின்பற்றினோம் என்று சொன்னால் தீவிரவாதத்தை ஒழித்து விடலாம். ஆனால் ஊடகம் முஸ்லிம்களுக்கு எதிராக பெரிய சதியை செய்து கொண்டிருக்கிறது என்பதையும் இந்த சந்தர்ப்பத்திலே நாம் கட்டாயம் குறிப்பிட்டு தான் ஆக வேண்டும். இது சம்பந்தமான சீடி இன்று இருக்கக்கூடிய புத்தக இந்த பேக்ல வந்து உங்களுக்கு ஒரு சீடி கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதில் டாக்டர் ஜாகிர் நாயக் பேசிய தீவிரவாதத்தை பற்றிய பல்வேறு விளக்கங்கள் இன்னும் தெளிவாக அதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இத்தோடு எமது கேள்விகள் நேரங்களை முடித்துக் கொள்வோம். இப்போது நாங்கள் சில பரிசுகளை இங்கு வழங்குவதற்காக தயாராக இருக்கின்றோம். இதில் உங்களுக்கு நீங்கள் உள்ளே நுழையும் போது ஒரு இலக்கம் தரப்பட்டது, அந்த இலக்கத்தின் குழுக்கள் முறையிலும் சில பரிசுகளை கொடுக்க இருக்கின்றோம். அத்தோடு சிறப்பான கேள்விகள் கேட்டவர்களுக்கும் இந்த சபையை உற்சாகமாக வைத்திருந்ததுக்காக வேண்டி அவர்களுக்கும் சில பரிசுகளை கொடுக்கலாம் என்று நினைக்கின்றோம். அந்த வகையில் முதலிலே சிறப்பு பரிசு பெறுபவர்களாக இங்கே 10 பேர் சிறு செய்யப்படுத்திருந்தார்கள். முதலிலே நண்பர் ஸ்ரீனிவாசன், ராஜ்குமார், அன்பழகன், இந்த பரிசை ஷேக் முகமது தாயிஸ் அவர்கள் வழங்குவார்கள். இத்தோடு இவ்வளவு நேரம் அமைதி காத்து ஒத்துழைத்துக்காக உங்களை அனைத்து நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி உரை அவர்கள் என்ஜினியர் ஷஃபியுல்லா கான் அவர்கள் நிகழ்த்துவார்கள்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சையிதினா முஹம்மத் வஅலா ஆலிஹி வஸஹாபி அஜ்மயீன். கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் லம் யஷ்குரு அன்நாஸ லம் யஷ்குருல்லாஹ். யார் ஒருவன் மனிதனுக்கு நன்றி செலுத்தவில்லையோ அவன் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவனாக மாட்டான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கிறார்கள். அந்த விதத்திலே இந்த நண்பர்களுக்கான ஒன்றுகூடல் நிகழ்ச்சியை கடந்த 2-3 மாதங்களாக திட்டமிட்டு இங்கு மிகச்சிறப்பாக நடத்தி முடிப்பதற்காக அருள் புரிந்த ஏக வல்ல இறைவனுக்கு என்னுடைய முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து இந்த நிகழ்ச்சிக்காக அனுமதி அளித்து அனைத்து வசதிகளையும் செய்து கொடுத்த இஸ்லாமிய கலாச்சார மையத்தின் நிர்வாகத்திற்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று நடத்தி தந்த மௌலவி மக்கீன் அலிமி அவர்களுக்கும், சிறப்புரையாற்றிய மௌலவி அஸ்ஹர் சீலானி அவர்களுக்கும், கேள்வி பதில்கள் சிறப்பாக பதிலளித்து தந்த மௌலவி மன்சூர் மதனி அவர்களுக்கும், பொறியாளர் ஜக்கரியா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து இந்த நிகழ்ச்சி மிகச் சிறப்பாக அமைவதற்கு முக்கியமான காரணம் விருந்தாளிகளாகிய நீங்கள் எங்களது அழைப்பை ஏற்று உங்களுடைய ஓய்வு நேரத்தை விட்டு இங்கு வந்து சமூகம் அளித்து சிறப்பித்த உங்களுக்கு எங்களது மனதார நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விருந்தினர்களை எங்கள் அழைப்பை ஏற்று வந்தது மட்டுமல்லாமல் பல அமைப்புகளும் ஜமாத்துகளும் மற்ற சகோதரர்களும் இதற்காக உழைத்து அவர்களை சென்று அழைப்பு இதழ் கொடுத்து அவர்களுக்கு உரிய வாகன வசதிகளையும் கொடுத்து உடன் அழைத்து வந்து இங்கு பங்களித்த செய்த அனைத்து சகோதரர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து இந்த ஏற்பாட்டிற்காக மிகச்சிறந்த முறையில் பல காலங்களாக தங்களுடைய நேரத்தையும் பொருளாதாரத்தையும் உடல் உழைப்பையும் செய்த அனைத்து வாலண்டியர்ஸ்களுக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து இந்த குறும்படம் தயார் செய்து சிறந்த ஒரு குறும்படத்தை அளித்த அதற்காக உதவிய சகோதரர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். குறிப்பாக இந்த அரங்கத்தில் ஆடியோ வீடியோ மற்றும் இந்த அரங்கத்தினுடைய அமைப்புகளை சரி செய்து கொடுத்த அனைத்து சகோதரர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இறுதியாக இதுவரை நீங்கள் காத்திருந்து இந்த விழாவை சிறப்பித்த நண்பர்களுக்கும் விருந்தினராக கூட்டு வந்த மற்ற அழைப்பாளர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்ஷா அல்லா இதே போல அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளுக்கும் நீங்கள் திரும்பவும் வருவீர்கள் என்று எதிர்பார்த்து நான் உங்களை இந்த நிகழ்ச்சிகள் குறைகள் இருந்தால் எங்களுக்கு தெரிவிப்பதற்காக உங்களுக்கு ஒரு கருத்து படிவம் கொடுக்கப்பட்டுள்ளது. அதை குறைகள் இருந்தால் சுட்டிக்காட்டவும், நிறைகள் இருந்தால் அதற்காக இறைவனுடன் பிரார்த்திக்கவும். எனவே நாங்கள் அடுத்த முறை நீங்கள் சுட்டிக்காட்டும் குறைகளை சரி செய்து இன்ஷா அல்லா அடுத்த நிகழ்ச்சிகளை சிறப்பாக அமைவதற்காக இந்த கருத்து படிவத்தை தயவு செய்து வந்திருக்கும் ஒவ்வொரு விருந்தாளியும் நீங்கள் அதை பூர்த்தி செய்து வாலண்டியர் கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதே நேரத்தில் வாலண்டியர்ஸ் அதை வாங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஏற்கனவே இந்த அமர்வு தலைவர் கேட்டுக்கொள்ளபடி விருந்தாளர்களுக்கு முதலில் எங்கள் விருந்தளித்து விட்டு மற்ற சகோதரர்கள் அவர்களை கவனிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இத்துடன் இந்த நிகழ்ச்சியை நன்றி சொல்லுகிறோம். சுபஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அந்த அஸ்தக்ஃபிருக்க வதுப் இலைஹ். ஒரு முக்கியமான அறிவிப்பு, அன்புள்ள சகோதரர்களே, நண்பர்களே, எங்களிடம் சில திருக்குறானுடைய மொழியாக்கம் தமிழ் மொழியாக்கம் பிரதிகள் எங்களிடம் இருக்கின்றன. அதை வேண்டும் நண்பர்கள், மாற்று மத சகோதரர்கள் மட்டுமே வேண்டும் நண்பர்கள், இங்கு மேடையில் இருக்கும் குறிப்பிட்ட ஒரு 40 பிரதிகள் மட்டுமே எங்களிடம் உள்ளன. யாருக்கு அது தேவை இருக்கிறதோ தயவு செய்து சகோதரர் வந்து மேடையில் வந்து வாங்கிக் கொள்ளலாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஜஸாகல்லாஹு கைர். அஸ்ஸலாமு அலைக்கும்.